ராப்போஜனத்திற்கு தொடர்ச்சியாக படித்து வருகிற ஒரு பாடம் கிறிஸ்துவுக்குள் நம்மளுடைய அடையாளம். பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியருக்கு 2 நிருபங்கள் எழுதியிருக்கிறாரு. அந்த 1 கொரிந்தியர் சபைக்கு பல பிரச்சனைகள், தனிப்பட்ட விதத்திலையும் சரி சபையாமும் சரி பல பிரச்சனைகள். அவங்களுக்கு அடிக்கடி அவர் பயன்படுத்துகிற வார்த்தை, நீங்கள் அறியீர்களா, நீங்கள் அறியீர்களா அப்படின்வர். என்ன, ஏன் அதில் என்ன உள்ளடக்கி இருக்குன்னா, அவங்க அந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் கிறிஸ்துவுக்குள்ள அவங்க யார் என்றது அவங்க தெரிஞ்சுக்காததுனால பாருங்களேன். அதனால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க. நாம் அதை ஒரு பார்த்து அந்த 2 காரியத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய அடையாளங்கள் யாருக்கு ஞாபகம் இருக்கு? 2 மாதங்களாக 2 அடையாளங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். 2வது, நாம் பரிசுத்தாவியினுடைய ஆலயமா இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் ஞாபகம் இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப நம்முடைய நம்மளை மயக்க வர வைக்கிற ஒரு ஆசீர்வாதங்கள். நம்ம வந்து ஒருவேளை இந்த கம்யூனியன்லாம் எடுக்க வருவதற்கு முன்பதாக நம்ம நல்ல ஆண்டவரை துதிச்சு ஆவியில் நம்ம நிறைந்து பிரசங்க ஆராதனைக்கு வரணும்னா, இந்த சத்தியங்கள்லாம் ஒருவேளை கேட்டு அதை பற்றி தியானித்து வந்தோம்னா, எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம ஆவி புதுப்பிக்கப்பட்டு ஒரு உற்சாகத்தோடு பந்தியில் கலந்துக்க நமக்கு வர்றதுக்கு உதவியாக இருக்கும். அது நமக்கு வெப்சைட்டில் இப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்பில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கேட்கலாம். சனிக்கிழமை நாளைக்கு கம்யூனியன் இருக்கும்போது இதெல்லாம் சிந்திச்சு வர்றது ரொம்ப உதவியாக இருக்கும். இன்றைக்கி நம்மளுடைய 3வது அடையாளத்தை நாம் பார்க்க போகிறோம். 3வது அடையாளம் என்ன? தனிப்பட்ட விதத்தில் நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கம். சபையாக நாம் கிறிஸ்துவனுடைய சரீரம். இதுதான் நம்மளுடைய 3வது அடையாளம். தனிப்பட்ட விதத்தில் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கம், சபையாக கிறிஸ்துவனுடைய சரீரம். இது எவ்வளோ தனிப்பட்ட விதத்தில் எவ்வளோ மகிமையாக நாம் கிறிஸ்துவனுடைய அங்கம் அப்படியெல்லாம் பார்த்து மெய்மறந்து அதை யோசிக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கு. ஆனால் முக்கியமாக சபையாக நாம் கிறிஸ்துவனுடைய சரீரம் என்பதை இப்போ தான் ரொம்ப கவனித்து நாம் பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய உருவகம், இயேசுக்கும் சபைக்கும் இருக்கக்கூடிய உறவை வெளிக்காட்டும் ஒரு உருவகம் வந்து சரீரம் தலை. தலைதான் கிறிஸ்து, சரீரம் சபை அப்படின்றத ஒரு பெரிய முக்கியமான ஒரு உருவகம். அதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், எவ்வளோ ஒரு சபைன்ற சரீரம் இயேசுடைய சரீரம் அது எவ்வளோ கண்ணியமானது, எவ்வளோ பெருசுன்னு புரிஞ்சுக்கணும்னா, பவுல் அப்போஸ்தலர் கொலோசியர் புத்தகத்தில் 1:15 ஒரு காரியத்தை எழுதுகிறார், அதை புரிய வைக்கிறதுக்கு எழுதுகிறார். அதை பார்த்தீங்கன்னா கொலோசியர் சபையார் வந்து ஒரு தப்பான போதகத்தில் அவங்க இதுபட்டு, எப்பப்பாரு பைபிள் கிறிஸ்து கிறிஸ்துன்னு இருந்துக்கிட்டு இருந்தே ஆகாது. நமக்கு வேறு நிலைமையான அனுபவங்கள் வேணும், மனிதர்கள் போதனைகள் வேணும், அப்படி இப்படிலாம் செய்யணும், அப்படி தான் நம்ம பிழைக்க முடியும்னு என்னென்னவோ சொல்ல வர போதகருங்க, கள்ள போதகருங்கனால அந்த சபை திசை திரும்பி மாற பார்த்துச்சு, தவறான வழியில் போக பார்த்துச்சு. அந்த தவறான வழியில் போகும்போது ஆண்டவர் அவங்கள எதற்கு அழைத்தார், எதற்கு சபையாக உருவாக்கினார், அந்த நோக்கத்தை தவறி போகும்போது பவுல் அப்போஸ்தலர் அவங்கள திருத்துறார். ஏன்னா சாத்தானுடைய வேலை எப்பப்பார் சபையை திசை திருப்பலான்னு தான் அவனுடைய வேலை. அதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்படி பவுல், கிறிஸ்து யார், கிறிஸ்துக்குள்ள நீங்கள் யார், எந்த உறவில் இருப்பீங்க இருக்கிறீங்கன்னு அதை காட்டுறார். அதில் கிறிஸ்துவனுடைய அவருடைய அவர் யார், அவருடைய மாட்சிமத்தன்மை, அவருடைய மகத்துவம், அவர் எவ்வளோ பெரியவர் என்பதை காண்பித்து, அவ்வளோ பெரியவருக்கு உங்களுடைய உறவு, நீங்கள் அவருக்கு சரீரமாக இருக்கிறீர்கள். பாருங்கள் 1 கொலோசியர் 1:18 நீ அவருடைய சரீரம் சபை அப்படின்னு போட்டிருக்கு. அங்கே கொண்டு வர நாம் கிறிஸ்துவுடைய சரீரம் அப்படின்னா என்ன அர்த்தம், அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பவுல் என்ன சொல்றாரு, அதை நீ சரியா புரிஞ்சுக்கணும்னா எங்க ஆரம்பிக்கணும் தெரியுமா? முதலாவது அந்த தலை யார் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். அப்பதான் சரியா புரிஞ்சுக்க முடியும் சரீரம் என்ன, அந்த தலை யார், அவருக்குள் அவர் யார். ஏன்னா அந்த சபை என்ற சரீரமே கட்டப்பட்டது வந்து கிறிஸ்துவனுடைய அடையாளத்துல தான். கிறிஸ்துவனுடைய அடையாளத்துல தான் சபை கட்டப்பட்டது. அந்த கற்பாறை மேல தான் சபை கட்டப்பட்டது. பவுல் என்ன செய்யறாருன்னா, சில வருஷங்களுக்கு முன்பதாக இயேசு செஞ்சதை தான் செய்யறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், மத்தேயு 16 அதிகாரத்துல இயேசு வந்து சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, என்ன யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றார். அப்போ உடனே பேதுரு, நீ ஜீவனுள்ள குமாரனாகிய கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நீர் தான் அப்படின்னு பேதுருவை பார்த்து, இந்த கற்பாறை மேல் என் சபையை நான் கட்டுவேன், என்னுடைய அடையாளத்துல நான் யார் என்ற அடையாளத்தில் தான் நான் என் சபையை கட்டுவேன். அந்த மாதிரி கட்டப்படுற சபை நரகத்தின் ஒளிமுக வாசல் மேற்கொள்ள முடியாது. அந்த அடையாளத்துல நிக்கிற சபை பாருங்க, அந்த சபையை நான் கட்டுவேன், அந்த சபையை நான் பராமரிப்பேன், ஜீவனுள்ள கிறிஸ்து. பாருங்க, சபை வந்து எப்போ வளர முடியும், எப்போ ஆசீர்வதிக்க முடியும்னா, எந்த அளவுக்கு அந்த சபை தன்னுடைய தலையாகிய கிறிஸ்து எவ்வளோ மகிமையானவர், எவ்வளோ சிறந்தவர், எவ்வளோ மாட்சிமையானவர்னு பெருசா 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 எண்ணி வளருதோ அப்பதான் அந்த சபை வளர முடியும். எப்பெல்லாம் தன்னுடைய தலையாகிய கிறிஸ்துவை பற்றிய தவறான எண்ணங்கள், கீழ்த்தரமான எண்ணங்கள், இயலாமையின் எண்ணங்கள் அந்த சபைக்கு வருதோ அப்போ அந்த சபை தசை திரும்பி தவறா போயிட முடியும். பாருங்களேன், ரொம்ப முக்கியம். எப்பெல்லாம் சபை கிறிஸ்துவை பற்றி கீழமான எண்ணம் இருக்கோ அதோட ஃபவுண்டேஷனே அசைக்கப்பட்டு தவறாக போயிட முடியும். அதனால தான் சாத்தான் என்ன பண்ணுவான், வலு சர்ப்பமாகிய சாத்தான் சபை சரித்திரம்லாம் என்ன அவனுடைய வேலை தெரியுமா, ஆரம்ப காலத்திலேருந்து கிறிஸ்துவுடைய தெய்வீகத்தை தாக்குவது தான் அவனுடைய வேலை. ஆரம்பத்து காலத்திலேருந்து கிறிஸ்து உண்மையான கடவுள் இல்லை, எல்லாத்துலேயும் அவர் போதுமா, எல்லாத்துலேயும் அவர் செஞ்சிருவாரா, கிறிஸ்துவை நம்பிக்கிட்டே இருந்தால் முடியுமா, அவர் கடவுள் இல்லைன்றதை கொண்டு வந்து, அவர் மனுஷன்ன்றதை கொண்டு வந்து ஆரம்பத்திலேயே சபையை தாக்க ஆரம்பித்தான். அப்போதான் பெரிய மனிதர்கள், பெரிய பரிசுத்தவான்கள் எழும்பி அத்தனேசியன் க்ரீட், அத்தனேசியன் அப்படின்னு ஒருத்தர் எழுப்பினார். அவர் அத்தனேசியன் க்ரீட், நைசியன் க்ரீட், நம்ம விசுவாச அறிக்கை இருக்கிற மாதிரி அந்த க்ரீட்ஸ் எல்லாம் ஆரம்ப காலத்திலே ஏற்படுத்தினாங்க. அது என்ன, காலாகாலத்துக்கும் சபை கிறிஸ்து எவ்வளோ உயர்ந்தவர், மாட்சிமையானவர், அவர் தான் தெய்வம் என்றதுலேருந்து நம்புறது மாறக்கூடாது. அதை ஒரு விசுவாச அறிக்கையாக அவங்க ஏற்படுத்தினாங்க. எந்த அளவுக்கு சபை கிறிஸ்துவை பற்றி உயர்வான எண்ணம், மேன்மையான எண்ணம், மாட்சிமையான எண்ணம் கொண்டிருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த சபை வளர முடியும். சபை எப்போ அந்த அதில் சந்தேகம் வருதோ தசை திருப்பி அந்த கப்பல் கவுந்தும். பாருங்களேன், அந்தல தான் என் சபையை கட்டுவேன். ஆகவே பவுல், நீங்க கிறிஸ்துவுடைய சரீரம் என்றதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, முதலாவது அந்த கிறிஸ்து அவருடைய மாட்சிமை, அவருடைய உங்களுடைய தலையாகிய கிறிஸ்துவுடைய பிரத்யேக தன்மையை புரிந்து கொள்ளணும். உங்க மனது அங்க அவர் எவ்வளவு பெரியவர், பெரியவர்னு சிந்திச்சு சிந்திச்சு அதுல மூழ்கி இருக்கும் போது தான் அந்த தலையுடைய சரீரம் எவ்வளவு பெருசுன்னு உங்களால உணர முடியும். பாருங்களேன், அப்பதான் உணர முடியும். பவுல் அதை பத்தி தான் பேசுறாரு. 1:15 கொலோசியர் 1:15 இந்த பகுதியை நம்ம ஏற்கனவே பார்த்தது சமீபத்துல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறா, கிறிஸ்துமஸ் டைம்ல அன்னைக்கு அந்த மாட்டு கொட்டாயில் பிறந்தவர் யார் என்பதை புரிய வைக்கிறதுக்கு இந்த பகுதியை எடுத்தோம். ஆனா அதுக்காக அது எழுதப்படல. பவுல் எதுக்காக எழுதினார்னா, சபையாகிய நீங்கள் எவ்வளோ உயர்த்தப்பட்ட கண்ணியமுள்ள மகத்தான ஒரு சபை என்பதை, சரீரம் என்பதை புரிந்து கொள்றதுக்காக இந்த தலை யாருன்றதை காமிக்கிறார். அதை தான் நம்ம பார்ப்போம். பாருங்க, இதில் 5 காரியத்தை சொல்றார். கிறிஸ்து யார்? முதலாவது, அவர் அதிர்சனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம். யார் தெரியுமா? உங்க தலை தேவனுடைய தற்ஸ்வரூபம், சுரூபம், கடவுளுடைய பிரதிபலிப்பு, கடவுளுடைய முத்திரை. அதிர்சனமான, காண முடியாத தேவனை காணுகிற விதத்தில் வந்தவர் அவர் தான். எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன் எபிரேயர்ல போட்டிருக்கிறது. அவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருக்கிறார், சொரூபமாயிருக்கிறார். இது வந்து கிறிஸ்துதான் தெய்வம், சாட்சாத்து தெய்வம் எனக்கூடிய ஒரு வார்த்தையினுடைய கருத்து. அவர் அதிர்சனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம், சாட்சாத்து தெய்வம். அப்பா, இது தெய்வம்னா, நாங்கள் இவங்க பாஸ்டர் ஸ்டீவனும் அவங்களுடைய மகனையும் இந்த இஸ்கான் டெம்பிள் கோயிலை பார்க்கணும்னு விரும்பினா, இங்கெல்லாம் எப்படி ஆராதனை கோயிலெல்லாம் எப்படின்னா அவங்க கூட்டு போனேன். அங்கே போகும்போது அவங்க பையன் நிக்கர் போட்டிருந்தான், ஷார்ட்ஸ் அதெல்லாம் போட்டு தரிசனத்துக்கு போக முடியாது. அதுக்கு ஒரு லுங்கியை கொடுத்தாங்க, வெள்ள லுங்கி, அதை லுங்கியை கட்டிக்கிட்டார். அங்கே உள்ளே போன உடனே அவர் வாயில் பபுள் கம் வேற வச்சுருந்தார். அவர் பூஜாரி பார்த்துட்டு நமக்கு தரிசனம் சாமி வாய் பபுள் கம்னா ஜோகம் உடனே முழுங்கிட்டார் அந்த பபுள் கம். அப்படின்னு ஒரு கல் மண்ணுக்கே அப்படின்னா இந்த தெய்வம் ஐசாயா பார்க்குறார். அவருடைய மகிமையில் சேராசன் செருபின் வல்லமையான தேவ தூதர்கள் காலை முடிக்கிறாங்க, அவர்கிட்ட கண்ணை முடிக்கிறாங்க, அக்கினி ஜுவாலையா கொந்தளிச்சு மேல சுத்திக்கிட்டு இவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லக்கூடிய அவர் தான் இவர், அவர் தான் இவர் சாட்சாத்து தெய்வம். அடுத்ததாக அவர் என்ன சொல்றாரு, இரண்டாவதாக 16வது வசனத்தில், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. என்னங்க சிருஷ்டிக்கப்பட்டது? சகலமும் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகலமும் சகல வஸ்துக்களும். சூரியனை பண்ணவர் அந்த பகவான், சந்திரனை பண்ணவர் இந்த பகவான், அப்படிலாம் வச்சு கும்பிடுவாங்க சரிங்களா. அவர் இது பண்ணார் அது பண்ணாரு, காண்றதும் காண முடியாதைக்கும் சகலத்தையும் பண்ணவர் இவர் தான், இவரு தான். அவர் படைப்பா சிருஷ்டிகர்த்தா, சிருஷ்டிகர்த்தா சிங்காசனங்களும் சிருஷ்டிகர்த்தா மாத்திரம் இல்ல, அவர் தான் கவர்னர் எல்லாத்துக்கும், ஆளுகை செய்கிறவர். சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களும் துரைத்தனங்களும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. படைத்தவர் மாத்திரம் இல்ல, எல்லாத்தையும் காக்குறவர். 17வது வசனம் பாருங்க, அவர் தான் கடவுள், அவர் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். 17வது, எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. நிலைத்திருக்கிறது அப்படின்னா என்ன? எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. இந்த உலகத்தை படைச்சது பெருசுன்னு நினைக்கிறோம், ஒரு கிளாக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஆகிற ஒரு செகண்டும் அந்த உலகத்தை தொடர்ந்து நிலைத்து காக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு செகண்டும் புது புதுசாக சிருஷ்டிப்பு பண்ணி அதை காக்கிறது எவ்வளோ பெரிய பவர், எவ்வளோ பெரிய பவர். அவர் தான் அதை பண்ணுறார். எல்லாத்தையும் பிடிச்சி சூரியனுக்கு தேவையான எண்ணெய் அது கொழுந்து விட்டு வெளிச்சம் வர்றதுக்கு, சந்திரன் நட்சத்திரங்கள் இந்த பூமியில் இருக்கிற ஒன்றொன்றும், நீங்கள் இப்போ மூச்சு விடுறீங்கன்னா அது அவரு காரணம், உங்கள் ஹார்ட் இப்போ அடிக்குதுன்னா அதுக்கு அவர் காரணம், இந்த பில்டிங் நம்ம தலை மேல உழுவாம காத்து இருக்கிறதுக்கு அது அவரு காரணம், ஆட்டம்ஸ் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டி இருக்குது. சமுத்திரம் பூமியை விட உயர் நிலையில் இருந்தாலும் சமுத்திரம் வந்து நம்மளை மூடாததுக்கு காரணம் அவர் தான். இந்த பூமி உருண்டு ரவுண்டா இருக்குது, உருண்டு எங்கன்னா உளுந்துருமா, நிக்க வைக்கிறது அவரு தான். இந்த பூமிக்கு மேல எவ்வளோ ஓடுது, காமெட் வருது, அது வருது, தூரம் வருது, வந்து ஒண்ணுமே இடிக்காம இருக்கிறதுக்கு அது அவரு தான் காரணம். எல்லாத்தையும் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. பூமியில் இருக்கிற எல்லா ஜீவன்களும் சமுதிரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஜீவ ஜந்துகளும் எல்லாமே நிலைத்திருக்கிறதுக்கு அவர் தான் காரணம், அவர் தான் காரணம். மான்ஸ்டர்ஸ் கோடிக்கணக்கான பறவைகள் மிருகங்கள் இந்த அண்ட சராசரம், வாஸ்ட் யூனிவர்ஸ், வாஸ்ட் யூனிவர்ஸ். நெப்டியூன் அங்க பல பிளானட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் தூரம் போனோன்னா ஒரு சத்தம் இல்லை, அமைதல் அமைதல், யாருமே பார்க்காத காரியங்கள், காணுகிறதும் காணாத காரியங்கள், இன்னும் காணாதது எவ்வளோ இருக்கு, எவ்வளோ பில்லியன், அதுக்கெல்லாம் இதே இல்லையே, அதெல்லாத்தையும் பண்ணவர் இவர் தான். 4வதாக 18வது வசனம், அவரே ஆதியும் மரித்தோலிருந்து எழுந்த முதல் பேருமானவர், மரணத்தை ஜெயித்தவர் அவர் தான். ஏன் மரணத்தை ஜெயித்தவர்? ஏன்னா அண்ட சராசரத்திலேயே கடைசி சத்ரு 1 கொரிந்தியர் 15 என்ன சொல்லுதுன்னா மரணம் தான், லாஸ்ட் எனிமி, த கிரேட்டஸ்ட் எனிமி மரணம். அந்த கிரேட் வில்லன், இந்த இதெல்லாம் சினிமாலாம் பார்த்தோம்னா சின்ன வில்லன் சின்ன வில்லன் பெரிய வில்லன் இருப்பாங்க, அதே மாதிரி பெரிய வில்லன் யார் தெரியுமா? மரணம். அதையே போட்டு தள்ளிட்டாரு, த விக்டர் ஓவர் த டெத். அப்படின்னா சின்ன வில்லன்லாம் பெருசே மரணம், பிசாசு, பாவம், உலகம், சாபங்கள், வியாதிகள், அது எல்லாம் பெருசு இல்லை, பெருசே போட்டு தள்ளிட்டார். அவர் மரணத்திலிருந்து எந்திரிச்சு வந்தவர், மரணத்தை வென்று வந்தவர், மரித்தோரிலிருந்து எழும்பின முதல் பேரானவர். இவர் தான் இவ்வளவோ பெரிய ஆதி பிதா பலி ஆனாரே நம்ம பாட்டில் பாடு. ஆதி தேவன், சாட்சாத்து தேவன், எல்லாத்தையும் படைத்து எல்லாத்தையும் நிலைத்து தாங்கி வருகிற அந்த தேவன் இந்த பூமிக்கு சரீரமாக வந்து அந்த சரீரத்தில் படக்கூடாத பாடுகளை பட்டு எம்மட்டும் பட்டார்னா அவர் செத்து போனார். அவர் மரணம் சாதாரணப்பட்ட மரணம் இல்லை, ஒரு மனுஷன் அவன் பாவத்துக்காக செத்த மரணம் இல்லை. எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள், தன்னால் தெரிந்து கொண்டக்கான மில்லியன்ஸ் ஆன் மக்கள், அவங்களுடைய பாவத்தினால் ஏற்பட்ட மரணம், அவங்க செஞ்ச பாவமெல்லாம் அவரை பிடிச்சி இழுத்து மரணத்துக்குள்ள அதல பாதாளத்துல கொண்டு போயிடுச்சு. அவங்களுடைய பாவமெல்லாம் அவர் சுமந்ததுனால அவர் மேல் வந்து அவரை இழுத்துட்டு போயிடுச்சு மரணம், பிடிச்சுக்கிச்சு அந்த பாவங்கள் உள்ள. அவர் வர முடியுமா வெளியே? அத்தனை பாவங்களுக்கு செத்த மரணமாச்சே, அத்தனை பாவங்கள் அவர் மேல் சுமந்து இழுத்துட்டு போன மரணமாச்சு. ஆனா அந்த மரணத்தை அவருடைய உயிர் தெளிதலின் வல்லமையினால் வெடிச்சுக்கிட்டு வெளியே வந்தார். மரணத்திலிருந்து உயிரோடு வந்தார், உயிரோடு எழுந்தார். அதான் அவருடைய த பவர் ஆஃப் ஹிஸ் ரெசரக்ஷன். மரணத்தின் கட்டுகளை உடைத்து வந்தார். சாதாரணப்பட்ட மரணம், அத்தனை பேருடைய பாவத்தினால் வந்த மரணத்தை உடைத்து மேல வந்தார். பவுல் சொல்றாரு, உங்களுக்கு சபையை பத்தி கீழ்த்தரமான எண்ணம் இருக்கிறதுக்கு காரணம், உங்களை பத்தி கீழ்த்தரமான எண்ணம் இருக்கிறதுக்கு காரணம், பெரிய உற்சாகம் உங்களுக்கு இல்லாததுக்கு பெரிய காரணம், இந்த தலையாகிய கிறிஸ்து எவ்வளவு மாட்சிமையானவர், எவ்வளவு மகத்துவமானவர்ன்றதே நீங்க யோசிக்காததுனால தான். அங்க ஆரம்பிச்சு பாருங்க, அவர் யார், அவர் யார், அவர்தான் சாட்சாத்து தெய்வம், சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் காக்கிறவர், மரணத்தை ஜெயித்தவர் அவர்தான். 18வது வசனத்தில் அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அவர்தான், அவர்தான் ஹெட், இஸ் த ஹெட். நாம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் தலைக்கு சரீரம் அப்படின்னா அதை எங்க புரிஞ்சுக்கணும்? தனிப்பட்ட விதத்தில் அந்த சரீரத்துக்கு நான் ஒரு அங்கம். சபையாக நாம் அவருடைய சரீரம்னா அதை எங்க புரிஞ்சுக்கணும்? அதோட மாட்சிமை அந்த தலை எவ்வளவு பெருசுன்றதை புரிஞ்சுக்கணும், எவ்வளவு மகத்துவமானதுன்றத புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதான் சொல்ற, நமக்கு தெரியுமா அந்த தலையாகிய கிறிஸ்து எவ்வளவு கண்ணியமான ஆள், அவருடைய ஆள் தத்துவம் நமக்கு என்ன, அவர் எவ்வளவு மதிப்புள்ளவர்னு. பரிசுத்தாவினுடைய வேலை, அவர் இதற்காகவே வருவார்னு இயேசு சொன்னார். எதற்காக? அவர் வந்து என்னை மகிமைப்படுத்துவார், நான் யார் என்பதை உங்களுக்கு காண்பிப்பார். பரிசுத்தாவி அதை உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரா? அதான் அவருடைய வேலை. பரிசுத்தாவிக்குள்ள நம்ம வளர வளர நமக்கு கண்களை திறந்து, இங்க தாங்க எல்லா ஆவிக்குரிய பிரச்சனைகளுக்கு பதில் இருக்கு. மோசே என்ன பண்ணாரா? மோசேக்கு இயேசுவை பத்தி எவ்வளவு தெரியும்? பரிசுத்தாவி குடிகொண்ட பரிசுத்தாவி அவருக்கு இல்லையே. ஆனா எந்த அளவுக்கு இயேசுவை பத்தி தூரத்துல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரா, எந்த அளவுக்கு கண் அவருக்கு திறக்கப்பட்டுச்சான், என்ன போட்டிருக்கு எபிரேயர் 11, எகிப்தின் பொக்கிஷங்களை பார்க்கிலும், எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நான் தான் ஃபாரோ, எகிப்து வந்து அந்த உலகத்திலேயே அமெரிக்கா இப்ப இருக்கிற மாதிரி சூப்பர் பவர், அது உலகத்தில் இருக்கிற எல்லா தங்கமும் பொண்ணும் எல்லாம் எகிப்துல தான் இருக்கு. அடுத்தது என்னதான் அதுக்கு அதிபதி ஆக்கணும்? நான் தான் ஃபாரோவா உலகத்தையே ஆள போற நிலைமைக்கு நான் வரப்போறேன். மோசஸ் என்ன சொன்னாரான் தெரியுமா? எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. எதுல தெரியுமா எனக்கு இன்ட்ரெஸ்ட்? கிறிஸ்துன்னு ஒருத்தர் வருவார், அவருடைய பேர்னால வருகிற கேவலம் இருக்கே, அவருடைய பேர்னால வர அவமானம் இருக்கே, அந்த அவமானம் இந்த பொக்கிஷங்களை விட பெருசு. யோசிச்சு பாருங்க, அவர்னால வருகிற கெட்ட வார்த்தைகள், அவர்னால வருகிற அவமானங்கள் எகிப்தின் பொக்கிஷங்களை விட அதிக பாக்கியம், அதிக பொக்கிஷம் என்று எண்ணினான் சொல்லி சீப்போ அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டார். அந்த அளவுக்கு கிறிஸ்துவனுடைய மேன்மையை அவர் அறிஞ்சிருக்கிறார். பரிசுத்தாவி உங்க கண்களை திறந்திருக்கிறாரா? யோவான் ஸ்தானா இந்த மனிதர்கள் பிறந்த மனிதர்களையே பெரியவர் அவர் தான். அவர் என்ன சொன்னாரு? பெரிய தீர்க்கதர்சி, அவருடைய பாத ரட்சையை கலட்டுவதற்கு நான் பார்த்தேன் அல்ல, தகுதி எனக்கு இல்லை. பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவை அறிகிற மேன்மைக்கு முன்பதாக, மேன்மை கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் குப்பையும் நஷ்டமாக எண்ணி விட்டு விட்டேன். அவ்வளவு பெருசா நமக்கு கிறிஸ்து. அவ்வளவு பெருசா பரிசுத்தாவி உங்க கண்களை திறந்திருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க, அவர் யார், அவருடைய கண்ணியம், அவருடைய மதிப்பு என்ன. கிறிஸ்துன்னும் போது எனக்கும் என்னை பத்தியே ஒரு வெக்கம். கிறிஸ்துன்னு சொல்லும் போது ஒரு ஒரு நிமிஷம் நம்ம ஒரு கொஞ்ச நேரம் 10 செகண்ட் இருந்து யோசிச்சு பார்க்கணும், அவர் யாரு. ஆனால் சொல்லி 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 பழகிட்டோம் இல்லையா, எந்திரிச்சா இயேசுவே, உக்காந்தா இயேசுவே சொல்லி சொல்லி பழகிட்டோம். அவர் யாருன்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணுங்க. நம்ம மைண்ட் எவ்வளோ டல் ஆகி போயிருக்கு. எனக்கே என்னை பற்றி கோபம், எவ்வளோ டல். அவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ கண்ணியமானவர், எவ்வளோ உயர்ந்தவர். அவர் அவர் காலை கழுவ முடியாதா, அவர் பாதரட்சியை கழட்ட முடியாதான்னு தன் வாழ்க்கையே அர்ப்பணித்த யோவான் ஏங்கின, அதுக்கு கூட தகுதி நான் இல்லையேன்னு யோங்கின அந்த பெரிய நபரை உங்களை அவர் வேலைக்காரனாக பண்ணிக்கல, உங்களை அவருடைய அடிமையாக பண்ணிக்கல, என் கால் கழுவுன்னு இடத்த கொடுக்கல, என்னவா பண்ணாரு, உங்களுடைய சொந்த மனைவியாக கூட எடுத்துக்கல, சொந்த சரீரமாக தன்னில் ஒரு பாகமாக எடுத்துக்கிட்டாருன்னா அதனோட கண்ணியம் என்னன்னு தெரியுமா, அதனோட உயர்வு என்னன்னு தெரியுமா, அதனோட மகத்துவம் எவ்வளோ பெருசுன்னு தெரியுமா. என்னில் நீ இணை பிரிய முடியாத நான் தலையாக நீ சரீரமாக என்னில் உன்னை இணைத்து கொண்டேன், பிரிக்க முடியாத இணைப்போடு இணைத்து கொண்டேன். யூ ஆர் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். தனிப்பட்ட விசுவாசிகளாக நீங்கள் கிறிஸ்துவுடைய அவயவங்களாக இருக்கிறீர்கள், அவயவங்களாக இருக்கிறீர்கள். எவ்வளோ உயர்வாக கிறிஸ்து நம்ம கண்களை பரிசுத்தாவி திறந்திருக்கிறாரோ அவ்வளோ உயர்வாகத்தான் சபை நமக்கு தெரியும். பாருங்களேன், சபையை பற்றி கேவலமான எண்ணம் இருக்கிறதுக்கு, தவறான எண்ணம் இருக்கிறதுக்கு காரணம் கிறிஸ்துவை பற்றி உனக்கு சரியாக தெரியல. அவர் தான் தலை. பாருங்க அதனோட தன்மை எப்படிப்பட்டது. சபையனுடைய தன்மையை பார்ப்போம், பிரத்யேக தன்மை. இந்த உலகத்தில் எத்தனையோ கூட்டங்கள், பழைய ஏற்பாட்டில் தேவ மக்களுக்கு பல ஓமானங்கள் பயன்படுத்தப்பட்டது. அவங்கள மந்தைன்னு கூப்பிட்டார், நான் மேய்ப்பன், நீங்கள் மந்தை, நீங்களே ராஜ்யம் அப்படின்னார். பல நீங்களே மனவாட்டின்னு கூட சொல்லியிருக்கிறார் பழைய ஏற்பாட்டில், நீங்களே தாட்சத்தடின்னு சொல்லியிருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனால் பழைய ஏற்பாடில் ஒரு இடத்துலையும் நீங்களே என் சரீரம், நான் தலையின்னு வந்ததே இல்லை. அது புதிய ஏற்பாடில் ரொம்ப ரொம்ப பிரத்யேகமான ஒரு காரியம், பிரத்யேகமான ஒரு காரியம். அந்த கான்செப்டே பழைய ஏற்பாடில் இல்லைங்க, புதிய ஏற்பாடில் தான். சபை கிறிஸ்துவுடைய சரீரம். வேதம் வந்து ஒருபோதும் சபையை பற்றி தரைக்குறைவான எண்ணம் நமக்கு ஏற்படுவதற்கு அலோ பண்ணுறதே இல்லை. சரிங்களா, சபையை பார்த்து உங்களுடைய அனுபவத்தை பார்த்து சபையினுடைய சுருக்கத்தனத்தை பார்த்து உங்களுக்கு அந்த தப்பான எண்ணம் வந்துருச்சுன்னா கடவுள் தான் உங்களை உங்கள் மேலே இறக்கம் காட்டணும். சபையை பற்றி சின்ன எண்ணம், தரைக்குறைவான எண்ணம் அலோ பண்ணுறதே இல்லை வேதம். இயேசுடைய மகிமைப்படுத்து மகிமையான சரீரத்தை கேவலமாக நினைக்கிறது பயங்கரமாக நினைக்கிறது. எங்கெங்கெல்லாம் சபை படித்த புதிய ஏற்பாடு எழுதினவங்க எழுதியிருக்கிறாங்களோ உயர்ந்த வார்த்தைகள் தான் சபைக்கு. உதாரணத்துக்கு எபேசியருக்கு எழுதும் போது எபேசியர் 1:18 என்ன சொல்கிறாரு, கடவுள் தான் உங்கள் கண்களை திறக்கணும், இப்போ தேவன் உங்கள் மனக்கண்களை திறந்து பிரகாசம் உள்ள கண்களை உங்களுக்கு திறக்கணும். ஏன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின் மகத்துவத்தின் ஐஸ்வர்யம் என்னதென்று நீங்கள் அறியணும். தேவன் சகலத்தையும் எல்லா துரைத்தனங்களும் எல்லா அதிகாரங்களும் எல்லாத்தையும் கிறிஸ்து கீழே கொடுத்தாரா, ஏன் கொடுத்தாரா தெரியுமா, ரொம்ப அதிசயம். எல்லா அவர் மரித்தோர்லேருந்து உயிரோடு எடுத்து எல்லா அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் உயர்ந்த இடத்தை வைத்து எல்லாமே அவர் பாதத்து கீழே வைத்து எதற்காக அதை செய்தாரா, சபைக்காக, கிறிஸ்துவை தலையாக மாற்றுவதற்காக அதை செய்தார். அப்படின்னா சபை எவ்வளோ பெருசாக பார்க்குறார் போல். இந்த இடத்துல கொலோசியல் நம்ம பார்க்குறோம், எவ்வளோ உயர்வான எழுத்தில் அவர் இருந்த போதும் அவருக்கு சபை சரீரமாக இருக்கிறது. சபையை பற்றி தரைக்குறைவான எண்ணங்கள் ரொம்ப தப்பு. சபையை தப்பாக என்ன எழுதக்கூடாது. ஆமாம், சில நேரங்களில் சபை வளராக இருக்கும்போது, சபை முடங்கி கடுக்கும்போது, பாவத்தில் இருக்கும்போது நமக்கு ரொம்ப வேதனாவதுதான், நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் தான். ஆனால் வேதம் சபையை பற்றி தவறான குறைவான எண்ணங்கள் கொடுக்கறதுக்கு அலோ பண்ணுறதில்ல, அதை அப்படி பார்க்கறதில்ல. ஏன், கிறிஸ்துவனுடைய ஒரு மேலாதிக்க தன்மை, அவருடைய உச்ச உன்னத தன்மையினுடைய பிரதிபலிப்பே சபை தான். அவர் அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் அந்த உயர்ந்த நிலையில் சபையின் மூலமாக தன்னுடைய பிரகாசத்தை, அந்த உச்சத்தன்மை உயர்ந்த தன்மையை வெளிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சபை. சபையை பற்றி தப்பான எண்ணங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாது. சபையின் மூலமாகத்தான் அவர் இந்த உலகத்தில் இப்போ வாழ்கிறார். சபையின் மூலமாகத்தான் அவருடைய மீட்பின் பணிகளை உலகத்தில் இப்ப செய்து வருகிறார். அவரோடு பிரிக்க முடியாத இணைப்பில் இருப்பது சபை. நீங்களும் நானும் அந்த சபையின் ஒரு அங்கத்தினர். அதை விட கண்ணியம், அதை விட உயர்வு வேற இல்லை. அதை விட ஒரு உயர்வான இடத்துக்கு எந்த ஜீவனும் உயர்த்தப்பட முடியாது. யோசிச்சு பாருங்க, இந்த கடவுள், இந்த படைப்பாளி, இந்த காக்கிறவருக்கு ஒரு சரீரம், ஒரு தலை. அவரு நான் சரீரத்தோடு இணைக்க, அவருடைய மகன் இல்லை, வேலைக்காரன் இல்லை, சொந்தக்காரன் இல்லை, அவர்ல ஒரு பாகம், அவர் நான், அவருக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறேன். எவ்வளோ பெரிய கண்ணியம், எப்படி உயர்த்தினார் இவ்வளோ பெருசா. தாவீது வந்து யோனத்தான் பையனை பார்த்து, அவன் ஹேண்டிகேப் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் எங்கேயோ, பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, உன் மேலே நான் தயவு காட்டணும், தயவு எஸ்டேட் காட்டணும். என்னத்துக்கு? நான் உன் மேலே எஸ்டேட் காட்டணும், இன்னமே நீ சாகுற வரைக்கும் ராஜ போஜனம் தான் உனக்கு. என் கூட நான், நீ இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன், உட்கார், என் கூட தான் நீ சாப்பிடணும் டெய்லி. அவன் யோசிக்கிறான், நான் பிச்சைக்காரன், ஹேண்டிகேப், எனக்கு ஏங்க உன் தகுதியை பார்த்து, உன்னை பார்த்து இது கொடுக்கல, எனக்கு தயவு காட்டணும் அதுக்காக. அதே மாதிரி கிறிஸ்துவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை காட்டும் வண்ணத்தில், எவ்வளோ நம்ம தகுதியினால இல்லை, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் தயவு காட்டணும் என்பதற்காக, அவர் கிருபையின் ஐஸ்வர்யம் எவ்வளோ பெருசுன்னு காட்டுறதுக்காக இந்த உயரத்துக்கு நம்மளை உயர்த்தினார். அதான் பார்க்குறோம், அதான் சபையினுடைய பிரத்யேக தன்மை. அவர் தான் தலை, நம்ம தான் சரீரம். அது எப்படிப்பட்ட தலைமை? அந்த தலைமையினுடைய இயற்கை என்ன? யோசிச்சு பாருங்க, இந்த சரீரம் தலைன்றதுல சில காரியங்கள், அஞ்சு காரியங்களை வேகமாக பார்ப்போம். எப்படிப்பட்ட த நேச்சர் ஆஃப் கிரைஸ்ட் ஹெட்ஷிப் எப்படி? அது ரொம்ப பிரத்யேகமானது. இந்த உலகத்தில் எவ்வளோ தலைவர்கள் இருக்கலாம் இல்லைங்களா, எவ்வளோ தலைமைகள் இருக்கலாம், அது எல்லாமே ஒரு தலைமைக்கு அடியில் கூடி வருகிற கூட்டம், இல்லை ஒரு கொள்கையின் அடிப்படையில், ஒரு குறிக்கோளின் அடிப்படையில் கூடி வருகிற கூட்டம். அது எல்லாத்த விட மாறுபட்டது சபை. எப்படி? இது ரொம்ப பிரத்யேகமானது சபை. எப்படின்னா, அந்த தலைக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் தான் அந்த சரீரத்துக்குள்ளேயும் பாய்கிறது. ஒரே குறிக்கோள் இல்லை, ஒரே நோக்கம் இல்லை, ஒரே தலைவர் மாத்திரம் இல்லை, ஒரே உயிர். அவருக்குள், இயேசுக்குள்ள எந்த உயிர் இருக்கோ அந்த உயிர் தான் நம்ம ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் பாய்து, அந்த ஒரு ஆத்மாக்குள்ள பாய்ந்ததுனால தான் நம்மளை அவர் சரீரமாக இணைத்திருக்கிறார். எது நம்மள பொது? எல்லா குரூப்புக்கும் எத்தனையோ காரியங்கள் பொதுவாக இருந்த போதும், இந்த மாதிரி ஒரு பொதுவான காரியம், நம்மளுடைய உயிர், ஒரே பொதுவான உயிர், ஒரே பொதுவான உயிர். அவருக்கு நம்ம கட்டளை கொடுத்து ஆசீர்வாதம் கொடுக்கறது மாத்திரம் இல்லை, அவர் உயிரையே நமக்குள் கொடுத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். அதனால தான் அவர் சொல்ல முடியும், என் ஆடுகள் ஒரு காலம் அழிய மாட்டார்கள், என் ஆடுகளுக்கு நான் என்ன ஜீவன் கொடுக்கிறார், அந்த நித்திய ஜீவன், அவர் ஜீவன், என் ஜீவனையே அவர்களுக்காக கொடுக்கிறேன் இல்லைங்களா. நான் பிழைப்பதுனால் அவர்களும் பிழைப்பாங்க. அவ்வளோ ஒன்றும் செய்ய முடியாது, சபையை ஒன்றும், நரகமே எந்திரிச்சு வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்? ஏ உயிர், அவனுடைய உயிர் எங்கே இருக்குது? என்கிட்ட இருக்கு. கொலோசியரில் போட்டிருக்கு, கொலோசியர் 3:3 பாருங்க, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். கொலோசியர் 3:3 ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எனக்கு அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். சில நேரங்களில் ஒளிஞ்சு வச்சிருக்கிறாராம் நம்ம உயிரை. பழைய காலத்தில் எங்கள் பாட்டியெல்லாம் அது சொல்லுவாங்க, அந்த ராஜாவை போய் நேரம் யாரும் கொண்டுட முடியாது, ஏன்னா அவருடைய உயிர் எங்கே இருக்குது தெரியுமா? 7 மலை தாண்டி, 7 கடல் தாண்டி, அந்த சிப்பிக்குள்ளே பார்த்து, குகைக்குள்ளே பார்த்து, அங்கே தான் ஒளிஞ்சிருக்க அவர் உயிர். நேரம் யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது அந்த ராஜா. அதே மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது கிறிஸ்துவோடைய அங்கத்தை, இந்த சபையுடைய உயிரை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? அங்கே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பாருங்க அது எவ்வளோ வலியுறுத்துறாரு. அடுத்த வசனம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. நம் ஜீவன் யாரு? கிறிஸ்து. அவர் உயிர் தான் நமக்குள்ள இருக்கு, அவர் உயிர் தான் ஒரு ஒரு விசுவாசிக்குள்ள பாயுது, சபைக்குள்ள பாயுது. கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அந்த உயிர் நமக்குள் பாயுதான் பிரத்யேகம், சபை பிரத்யேகம். சபை வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் ஈவினிங்கும் கூடி வந்து ஒரு மெம்பர்ஸ் மீட்டிங் வைக்கிற ஒரு கூட்டம் இல்லை சபை, கிறிஸ்துவுடைய உயிர் பாய்கிற ஒரு கூட்டம். ஒவ்வொரு ஆத்மாலையும் பரலோகத்தில் இருக்கிற உயிர் அவங்களுக்குள்ள பாய்து, அந்த மாதிரி உயிர் இருக்கக்கூடியவர்கள் கூடி வருகிறது தான் சபை. அவங்களுக்குள்ள பொது என்ன குறிக்கோள், நோக்கம், பிளானு, திட்டம்லாம் பொது உலகத்தில் இருக்கலாம், அது இங்கேயும் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்குள்ள பொது ஒரே உயிர் அவங்க கிறிஸ்துவுடைய உயிர். பாருங்களேன், அது ஆர்கானிக் ஹெட்ஷிப் பண்ணலாம், ஆர்கானிக் ஹெட்ஷிப். ஏன் தலையும் சரீரத்தையும் பிரிக்க முடியுமா? நீங்கள் ட்ரை பண்ணலாம், பிரிச்சிடலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை செய்கிறது ஃபஸ்ட் ஒரே தடவை தான் செய்ய முடியும். ஏன் அதோடு முடிஞ்சிச்சு கதை, உயிர் போயிடும், பிரிக்க முடியாது, உயிர் போயிடும். ஆகவே ஆர்கானிக் யூனிட்டினா ஆர்டிஃபிஷியலாக ஒட்ட வச்சது இல்லை. பாருங்க, இது வந்து மைக் இதில் ஒட்ட வச்சிருக்கிறோம், இது ஆர்டிஃபிஷியலாக, இது வெளியே எடுத்து வெளியே வச்சா அது செயல்படும், அது ஆர்கானிக் இல்லை. ஆனால் தலையும் உடம்பும் ஆர்கானிக்காக இணைக்கப்பட்டது, ஒரே உயிர், அது பிரிக்க முடியாது. ரெண்டாவதாக, அந்த தலையும் சரீரமும் அதில் இருக்கிற ஒத்துமையை பார்க்கணும், த ஒன்னஸ். கிறிஸ்துவும் சபையும் ரெண்டு இல்லை, ஒன்று, தேர் ஒன். அதான் கிறிஸ்துவோடு சபையுடைய இணைப்பை பார்க்கலாம், அவங்க ஒன்று, எல்லாம் ஒன்று. நம்ம காலை யாராவது இடிச்சுட்டாங்கன்னா பாருங்கள், இந்த அந்த காலை பாருங்கள் எப்படி அடிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்கிறது இல்லை, என் காலை எப்படி அடிச்சுட்டாங்க பாருங்கள், என்ன அடிச்சிட்டாங்க பாருங்கள், நம்ம கையில் அடிச்சிட்டாங்க, என்ன அடிச்சு உடம்புல அடிச்சிட்டாங்கன்னா என்ன அடிச்சிட்டாங்க, ஏன் நம்ம தலை வாயில தானே பேசுது, இல்லை என் காலை, இல்லை என்னது என் உடம்புக்கு ஏதாவது ஆனால் எனக்கான மாதிரி இல்லைங்களா, அதில் ஒன்னு. ரெண்டு பேரும் வித்தியாசம் இல்லை, தே ஆர் ஒன். நம்ம யாராவது ஒருத்தர் வீட்டில் சேர்த்துக்கிட்டு நம்மளை தத்து எடுத்துக்கிட்டாங்கன்னா பெரிய பணக்காரங்க எவ்வளோ சந்தோஷப்படுறோம், அவங்க குடும்பத்தில் நம்ம ஒன்று, அவங்க சொத்தெல்லாம் வரும். கிறிஸ்துவோடு நம்ம சேர்க்கப்பட்டோன்னா என்ன நினைக்கிறீங்க நீங்கள், கிறிஸ்து என்னவா இருக்கிறாரோ அதெல்லாம் நம்ம தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்து என்னவா இருக்கிறாரோ அதெல்லாம், அதனால தான் கிறிஸ்துக்கு என்னென்னலாம் பேர் இருக்கோ அது நமக்கும் சூட்டப்படுது. அவர் பை குமார்னா நம்மளும் குமாரன் தான், அவர் சுதந்திரவாளியா எல்லாத்துக்கும், நம்மளும் சுதந்திரவாளிகள் தான் எல்லாத்துக்கும். தேவன் அவரை மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினாரா? எங்கேயாவது வெறும் தலையோண்டி எழுப்புவாங்களா? பவுல் சொல்றாரு, அவர் எழுந்தது உண்மையானால் அவரோடு அவருடைய சரீரமும் நிச்சயமா உயிரோடு எழும்பும். நமக்கு நமக்கு தெரியாம கிறிஸ்துவுக்கு எந்த ஆசீர்வாதத்தும் பிதா கொடுத்துட முடியாது. அவருக்கு ஏதாவது தலைக்கு கொடுத்தாருனா உடம்புக்கு வந்தே வரும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், யோசிச்சு பாருங்க. பிதா தன்னுடைய நித்திய குமாரனை எந்த அளவுக்கு நேசிக்கிறார். ஏங்க கொருந்தியர் மாதிரி அசிங்கம் பிடிச்ச ஜனங்க, நம்மள மாதிரி பாவிகள், நம்மெல்லாம் ஏன் கடவுளுக்கு பிரியமா இருக்கிறோம்? ஏன் தெரியுமா? தலை மேல அவர் பிரியமா இருந்ததுனால உடம்ப அவர் பிரியப்படுறார். தலைய பார்த்து தான் எல்லாமே நடக்குது, அதனால தான் அவரோடு இணைக்கப்பட்டவர்கள் நாம். பாருங்களேன், நமக்கு தெரியாம ரகசியமா தலைக்கு ஏதோ நடந்துட முடியாது, எவ்வளவு சந்தோஷம். யோசிச்சு பாருங்களேன், இதை நம்ம ஆனந்தத்தை எவ்வளவு கொடுக்கணும். அவருக்கு தலைக்கு வர ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு, அவருக்கு கொடுங்க ஆசீர்வாதம், அவரை உயர்த்துங்க, எவ்வளோ மேலே உயர்த்தணுமோ உயர்த்துங்க. ஏன் அவர் என்ன உயர்த்தின மாதிரி, அவர் பக்கத்தில் நான் தானே, அவருக்கு உயர்வு வந்து எனக்கு, அதனால தான் கிறிஸ்துவோடு உன்னதங்களில் எல்லா துரைத்தனங்களுக்கும் மேல் நீங்கள் உட்காருவீங்கன்றார், தேவதூதர்களை நீங்கள் நியாயம் தீர்ப்பீங்கன்றார். ஏன் கிறிஸ்துவோடு அப்படி மனவாட்டியாக சரீரமாக அவருக்கு நடக்கிறது நமக்கு நடந்த மாதிரி. பாருங்களேன், அமேசிங். இந்த மீட்போம், அந்த யூனியன் வித் கிரைஸ்ட் நம்ம மத்தேயு எடுக்கும்போது ஒரு ஆரம்ப முகவரியாக மத்தேயு பிரசங்க போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு சாமன் எடுத்தோம். புதுசாக வந்தவங்க நீங்கள் போய் கேட்கலாம், நம்ம வெப்சைட்டில் இருக்கு. கிறிஸ்துவோடு விசுவாசிக்கு இருக்கக்கூடிய இணைப்பு, அருமையான மெசேஜுங்க, அது ரெண்டு மெசேஜ் இருக்குது, அதை கேட்டிங்கன்னா பெரிய உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரீர விதத்துலேயும் அது வெறும் ஆத்மா ஒன்று இல்லைங்க, நம்ம சரீரம், உங்கள் கையை பார்த்துக்கலாம், இப்படி இப்படி பார்த்துக்கலாம், வயசாகும் போது இதெல்லாம் போயிடும், முகத்தெல்லாம் பார்க்கலாம், என் சரீரமும் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கு, அவரோடு இணைக்க தான் கொருந்தியர்களை பார்த்து திட்டுறாரு. இதெல்லாம் ஒம்பம்மா உங்களுக்கு, கிறிஸ்துவனுடைய அங்கமாக இருக்கிற நீ போய் ஒரு வேசியோடு உன்னை இணைத்தினா கிறிஸ்துவுடைய சரீரத்தை அங்கத்தை போய் ஒரு வேசியோடு இணைக்கலாமா? அது ஆக முடியுமா? யூ ஆர் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். உன்னோடு பிரிக்க முடியாத இணைப்பில் அவர் வந்துவிட்டதுனால் அவரை ஆழமாக பாதிக்காமல் உன்னால் ஒரு பாவமும் செய்ய முடியாது. உன் சரீரத்துக்கு நீ என்ன செய்கிறியோ அது கிறிஸ்துவுடைய அங்கத்துக்கு செய்கிறப்பா, உனக்கு அது தெரியுதா? அது உணர்வு இருக்கா? அது அறியிறீர்களா? கிறிஸ்துவுடைய உங்களுடைய சரீரங்கள் கிறிஸ்துவுடைய அவயவங்கள் என்று அறியிறீர்களா? உன் சரீரத்துக்கு ஏதாவது செஞ்சினா அது கிறிஸ்துவுடைய உடம்புக்கு செய்கிறதியா? அந்த அறிவில் உனக்கு திட்டுறாரு. ஏன்னா கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாக மரணத்திலையும் நம்மளை பிரிக்க முடியாதுங்க. நம்முடைய உடம்பு எவ்வளோ தான் புழுவெல்லாம் சாப்பிட்டு போனாலும் ஒரு காலத்தில் உயிர் செல்லும் போது தலை எப்படி உயிரோடு வந்தாரோ நம்மளும் உயிரோடு தான் வருவோம், மகிமையாக வருவோம். அது மாத்திரம் இல்லை, இந்த தலைமைத்துவத்தில் பயங்கரமான பரிதபிப்பு இருக்கு. பரிதபிப்பு வேதம் அடிக்கடி சொல்லுது. எபிரேயர்லாம் அவர் பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர்னா நம்ம என்னவோ நினைச்சுக்கிறோம். பார்த்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஐயோ பாவம், பரலோகத்துலேருந்து பார்த்து ஐயோ பாவம் அவ்வளோ கஷ்டப்படுறானேன்னு நினச்சிக்கிறேன். அப்படி இல்லை, ஒருவேளை உங்கள் காலுக்கு ஒரு பெரிய அடி உளுந்து பயங்கரமாக காயம் ஏற்பட்டுச்சுன்னா முதல்ல எஃபெக்ட் எங்கே ஏற்படுது தெரியுமா? எங்கே? தலைக்கு தான், கண்ணில் தான் தண்ணி வருது. ஓன்னு வாய் தான் கத்துருது. ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு வாய் தான் கத்துருது. ஐயோ குய்யோன்னு எப்படி என் காலுக்கு, ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு மூஞ்செல்லாம் சுழித்து எப்படி என் முகம் பரிதபிக்குதோ. நமக்குன்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா போதும், எனக்குன்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா போதும், அது பாதிப்பு கிறிஸ்துக்கு தான் ஏற்படுது முதல்ல வலி. அதனால தான் பல பாட்டுகள் இருக்குது, என் ஒவ்வொரு பெருமூச்சம் ஒவ்வொரு கண்ணீரும் அவருக்கு தான் முதல்ல பாதிக்கிறது. இந்த சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கக்கூடிய பரிதபிப்பு ஆழமான ஒரு சத்தியம், அமேசிங் ட்ரூத். அதனால தான் கிறிஸ்து ஒரு தடவை பாடுபட்டிருந்தாலும் இன்னைக்கு கடித்த காலில் படித்த பகுதியில் கிறிஸ்துவுடைய பாடுகள் தொடர்ந்து இருக்குன்னு போட்டிருக்கு. எங்கே இருக்குது? ஏன் நீங்களும் நானும் பாடுபடும் போது அது அவருடைய பாடாக கருதப்படுகிறது, இன்னமும் பாடுபடுறார். அதனால தான் நியாய தீர்ப்பு நாளில் வந்து எல்லாரும் வரும்போது நான் பசியாக இருந்தேன் பட்னியாக இருந்தேன் அப்படின்றாரு. எங்கள் ஆண்டவரே பட்னியாக இருந்தீங்க? எங்களில் ஒரு அங்கம் பட்னியாக இருக்கும்போது பசியாக இருக்கும்போது அது கூட நான் அந்த பட்னியை அனுபவிச்சேன். பசி எனக்கு இருந்துச்சு, பசி அது அவங்களுக்கு செஞ்சது, நீங்கள் எனக்கு செஞ்ச மாதிரி அப்படின்றார் பாருங்களேன். கிறிஸ்துவோடு எனக்கு பவுலை பார்த்து ஒரு வாட்டி கேட்குறாரு, இடிச்சிட்டு பவுல் சபையை துன்பப்படுத்தினார் இல்லையா, என்ன கேட்டார், என்னை ஏன் துன்பப்படுத்துறாய்? உங்களையா? ஆமா, என் சபையை நீ தொட்டினா என்ன தொட்ட மாதிரி பாருங்களேன். இதுதான் ஒரு பரிதவிப்பு. அடுத்ததாக இந்த தலைமைத்துல அஞ்சாவது பாயிண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தலைமைத்துவத்துல இது ஆளுகிற தலைமைத்துவம், இந்த ரூலிங் ஹெட்ஷிப். சரீரத்துல எல்லா பாகங்களும் செயல்படுறது, அதனோட கண்ட்ரோல் சிஸ்டம் எங்க இருக்குது? பிரெயின்ல தான் இருக்கு. நம்ம பிரெயின் எங்க இருக்குது? தலையில தான் இருக்குது இல்லைங்களா? அங்கே தான் சிக்னல், எல்லாத்துக்குமே சிக்னல். சில நேரங்களில் நம்ம யாராவது அடித்த உடனே உடனடியாக சிக்னல், எவ்வளோ இந்த உலகத்துலேயே ஃபாஸ்ட் கம்ப்யூட்டர் நம்ம பிரெயின் தான், உடனடியாக சிக்னல் அங்கே போகுது. அந்த வலியின் சிக்னல் வந்து அந்த வலிக்கு என்ன செய்யணும்னு திருப்பி அங்கேருந்து சிக்னல் வெளியே வருது. திடீர்னு நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம். உடம்புக்கெல்லாம் கண்ணுக்கு சிக்னல் போகுது, வாய்க்கு கத்துணும்னு சிக்னல் போகுது, எல்லாம் சிக்னல்ஸ் எல்லாம் கண் பிரெயின்லேருந்தான் போகுது. உங்களுக்கு தெரியுமா பிரெயினில்? அதனால தான் சில நேரங்களில் தலையில் ஏதாவது ஆயிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கையில் அடிபட்டாலும் தெரியாது இல்லைங்களா, பேரலைஸ்டுன்றோம். தலையில் தான் பேரலைஸ் ஆகும். அதனால் பிரெயின் தான் கண்ட்ரோல். அந்த ஆட்டோமேட்டிக்கான சபையில் அப்படி ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சபை வந்து ஒரு நிர்வாக தலைமைத்துவத்தில் தான் நடக்குது, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டில். ஆட்டோமேட்டிக்காக அப்படி நடக்கிறது இல்லை. அவர் வார்த்தையை வைத்து சபைக்கு தலைவர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி அந்த நிர்வாகத்தின் மூலமாகத்தான் அந்த சபைக்கு தலைவராக இருக்கிறார். ஆனால் அவர் தான் தலைவர், அவர் தான் சபைக்கு தலை. அந்த அவர் வார்த்தையின்படி அந்த சபையும் அந்த போதகரும் எந்த அளவுக்கு நடக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவருடைய ஆட்சி அங்கே நடக்கும் பாருங்களேன். ஆனால் ஹெட்டு தான் கண்ட்ரோல் கொடுக்கணும். ஒருபோதும் கை சொல்ல முடியாது தலைக்கு என்ன செய்யணும்னு. சொல்ல முடியுமா? என் விரல் சொல்ல முடியாது என் தலைக்கு என்ன செய்யணும். சிக்னல் அனுப்பலாம், திடீர்னு நெருப்பு கொளுத்திருச்சு, திடீர்னு அது சிக்னல் அனுப்புது, ஐயோ எனக்கு சுடுதே ஏதாவது செய், இந்த கையிலேருந்து ஏதாவது செய், இதெல்லாம் உடம்புல செய், மூவ் பண்ணு உடம்ப அப்படின்னு சிக்னல் அனுப்பலாம். ஆனால் என்ன செய்யணும்னு சொல்ல முடியாது. அந்த தலை வந்து அதை ஓவர் ரூல் பண்ணலாம். ஒருவேளை நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் நெருப்பில் கொளுத்தி ரத்த சாட்சியாக நான் மறிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். அப்போ உடனே நெருப்பு என்ன சுடும் போது சிக்னல் போது தலைக்கு, ஐயோ சுடுது ஏதாவது செய்யுன்னு மைண்ட் என்ன டிசைட் பண்ணிச்சு, இல்லை நீ சுட்டு ரத்த சாட்சியாக சாகணும்னா அந்த எவ்வளோ சிக்னல் அனுப்பிச்சாலும் மைண்டு கண்ட்ரோலில் தான் இருக்கும் இல்லைங்களா. ரத்த சாட்சியை எரிஞ்சு தான் போகும், மைண்டு தான் கண்ட்ரோல் பண்ணும் பாருங்களேன். அதே மாதிரி சபைக்கு தலைவராக கிறிஸ்து தான். அவருடைய ஆளுகை, அவருடைய தலைமைத்துவம் எப்படி நடக்குது? நிர்வாக விதத்தில் நடக்குது. வேதத்தின் மூலமாக தலை சபை ஏற்படுத்துகிற தலைவர்கள் மூலமாகத்தான் நடக்குது. ஓகே, இது அஞ்சு காரியம் பார்த்துருக்கோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய அடையாளம் என்ன? தனிப்பட்ட விதத்தில் நாம் அவருடைய அங்கங்களாக இருக்கிறோம், சபையாக அவருடைய சரீரமாக இருக்கிறோம். அதனுடைய கண்ணியத்தை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் எவ்வளோ உயர்ந்தவர்னு அங்கே ஆரம்பித்தா தான் அவருடைய கண்ணியத்தை புரிஞ்சுக்க முடியும். அவருடைய சரீரம், அவர் தான் தலை, அதுக்கு நம்ம அங்கம். அவரோட தன்மையை அஞ்சு விதத்தில் பார்த்தோம். இப்போ சில பயன்பாடுகள் நான் கொண்டு வரணும் பாருங்கள். சில பயன்பாடு நம்ம யோசித்து பார்க்கணும். இதுதான் கிறிஸ்து தலை. இவ்வளவு உயர்ந்தவர், கண்ணியமானவர், மகத்துவமானராய் இருந்தார், அவருடைய சரீரம் தன்னால என்ன செய்ய முடியாது? யோசிச்சு பாருங்க, அவருடைய சரீரம் அநேக நேரத்தில் வீக்காக, பலவீனமாக, தோல்வியில் குழப்பமா இருப்பதற்கு காரணம் அவருடைய தலை எவ்வளவு பெருசுன்னு தெரியாம அந்த தலையோடு இணைந்து செயல்படாததுதான் காரணம் இல்லைங்களா? அவ்வளோ பெரிய தலை, எவ்வளோ ஞானம் இல்லை, அவருக்கு இல்லாத ஞானம் இல்லை, அவருக்கு இல்லாத வல்லமை இல்லை, அவருக்கு எல்லாத்தையும் படைத்தவர் அவரு, ஆனால் சரீரம் பலவீனமா இருந்துச்சுன்னா என்ன காரணம்? சம்திங் ராங், சம் டிஸ்கனெக்ட் ஏற்பட்டுருக்குது. அந்த உடம்பு ரொம்ப வீக்காகுது, தலை ஒன்றி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா சம் டிஸ்கனெக்ட், அதனால தான். அதனால என்ன செய்ய முடியாது? இது வந்து ஒரு சும்மா தியரியா இருக்கக்கூடாது. சரி, சபை தான் இயேசுதான் தலைவர், இயேசுதான் சபைக்கு தலைவர், இது ஒரு உண்மையா ரியாலிட்டியா இருக்கணும். நம்ம ஒவ்வொரு தடவை கூடும் போது, சபையா கூடும் போது, இந்த சபைக்கு தலைவர் இயேசு, இங்க வந்து பாஸ்டர்ஸ் யோம் எல்லா ஆளுகளையும் வைத்து அவர் நடத்துறாரு நிர்வாகம், ஆனா இதுக்கு தலைவர் இயேசு. நம்ம ஒவ்வொரு மீட்டிங்கும், மெம்பர்ஸ் மீட்டிங் அதெல்லாம் கூடும் போது, உண்மையாகவே இயேசு நின்று அங்க எல்லாரை விட பெருசா ஆதிக்கத்துல அந்த சபையை ஆட்சி செய்கிறார். அந்த ரியாலிட்டி எப்போ அந்த சபை பார்க்குதோ, இங்க இருக்கிற மனுஷனை பார்க்க கூடாது, இந்த சபையை நடத்துறவர் தலைவர் இயேசு, அவர் தான் அதை எப்போ அந்த பார்த்து அதுக்கு கீழ்ப்படிந்த அவர் பேசுறார் எனக்குன்னு பேசி அந்த சபை செயல்படுதோ, அப்பதாங்க சபை வளர முடியும், அப்பதான் சபை வளர முடியும். ரெண்டு பயன்பாடுகள் நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறார். கம்யூனியனுக்கு போறதுக்கு முன்பதாக முக்கியமான அந்த பயன்பாடுக்கு நேரம் கொடுக்கணும்னு தான் சேமன் எல்லாம் சுருக்கிட்டு எல்லாம் நிறைய அதை பத்தி பேசியிருக்கலாம். அருமையான காரியங்கள், ரொம்ப அருமையான சத்தியம். ரெண்டு பயன்பாடுகள். முதலாவது, சபை மேல உங்களுக்கு அன்பு இருக்குதா? Do you love the church? ரெண்டாவதாக, அந்த அன்பை எப்படி காட்டுறீங்க? ரெண்டு பயன்பாடு தான். சபையை எந்த அளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்க? வேதம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்து என்ன பண்ணாரா? தம்மை தாமே அந்த சபைக்கு கொடுத்தார், தம்மை தாமே அந்த சபைக்கு கொடுத்தார். ஒரு உண்மையான விசுவாசியை அவன் வளர 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 அவங்க கிட்ட நிச்சயமாக தென்படுகிற ஒரு குணம் என்ன தெரியுமா? சபை மேல அதிகமான அன்பு. அன்பு பர்சனலா நான் சொல்லணும்னா, ஒரு 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 திருந்தாத, ஒரு அடம் பிடிச்ச சபையை நேசிக்கிற மனுஷன் தான். சபையை விட எனக்கு ரொம்ப வாழ்க்கையில முக்கியம் வேற கிடையாது, சபை தான் ரொம்ப முக்கியம். நான் ரட்சிக்கப்பட்டு மறுஜன்ம அடைஞ்சிட்டேன், ஒரு குழந்தைய பெற்று ரோட்ல போட்ட மாதிரி மறுஜன்மம் ஆயிடுச்சு எனக்கு, ஆனா எனக்கு ஒரு வீடு இல்லை. அந்த மாதிரி 4-5 வருஷம் திரி திரி திரின்னு திரிஞ்சு பாவத்தில் திருப்பியும் போயிட்டேன். நிம்மதியே இல்லை 5 வருஷம், ரட்சிக்கப்பட்டோம், ஒரு சபை இல்லாமல் அழிஞ்சி அழிஞ்சி நான் இருந்திருக்கிற நிலைமையில் அப்படி ரோட்டில் கடந்த என்னை தூக்கி வீட்டில் கூட்டு வந்து என்னை இந்தளவுக்கு வளர்த்து, சத்தியத்தை கொடுத்து பராமரித்து, இந்தளவுக்கு வளர்த்து, தாயாக இருந்து பார்த்து வளர்த்து விட்டது என்ன? சபை. அந்த சர்ச் தான் தாய் மாதிரி இருந்து என்னை காத்துக்கிட்டது, என்னை வளர்த்து இன்னால் வரைக்கும் விசுவாசத்தில் நான் தொடர்ந்து போகணும்னா, விடாமுயற்சியாக போகணும்னா, என்னோடு பேசி நடத்துக்கிறது அந்த சபை தான். த மதர் ஆஃப் பிலீவர்ஸ், நம்முடைய தாய் சபை தாங்க. அந்த சபை மேலே நமக்கு அன்பு இருக்குதா? என் வாழ்க்கையில் இவ்வளோ செய்கிறமேன்னு எப்பவும் சபைக்கு வந்ததே இல்லை. ஐயோ இன்னும் செய்ய முடியலையே, இவ்வளோ குறைவாக செய்கிறமேன்னு தானே ஏற்பட்டிருக்கேன். தெரிய வாழ்க்கையெல்லாம் என்னுடைய உழைப்புகள், என்னுடைய எல்லா முயற்சிகளும் அந்த சபைக்கு கொடுக்கறது தான் உன்னத ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன், பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அதுக்காக வேறு எந்தையும் நான் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். எந்த வெளிநாடெல்லாம் போகிற சான்சஸ், கொஞ்சம் காய நகர்த்திருந்தோன்னா வெளிநாட்டில் போய் செட்டிலாக இருக்கலாம். இது பண்ணால் வெளிநாட்டுக்கு போயிருமே, சபை என்ன ஆகும்னு, அந்த சபை கிடைக்குமா, சபை முடியுமான்னு. சபை தான் எல்லாம். அந்த சபை மேலே அன்பு உங்களுக்கு இருக்கா? சபை மேல அன்பு இருக்கா? இயேசு கிறிஸ்து மரித்து, இன்னைக்கு அவருடைய மரணத்தை நம்ம நினைக்கிறோம், அவர் எதுக்காக மரிச்சார்? சபைக்காக மரிச்சாருங்க. அந்த சபை எல்லையற்ற விலை கொடுத்தாருங்க, அந்த சபைக்கு தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து வாங்கின, தேவனுடைய ரத்தத்தினால் வாங்கப்பட்ட சபைன்னு அப்போஸ்தலர் சொல்ற, தேவ ரத்தத்தினால் வாங்கப்பட்ட சபை. நம்ம ஒன்று விலை கொடுத்து, ரொம்ப விலை கொடுத்து வாங்கணும்னா அது எவ்வளோ ப்ரெஷஸ். இந்த உலகத்திலேயே ஆயுசெல்லாம் உலக சரித்திரத்திலேயே கடவுளுக்கு, கிறிஸ்துக்கு சபை விட ப்ரெஷஸ் வேற இல்லை. அவர் உலகத்தெல்லாம் படைச்சவர், அந்த சராசரத்தை படைச்சவர். அவர் வந்து நான் அதை கட்டுவேன் இதை கட்டுவேன், அவர் நினைச்சிருந்தா ராஜ்யங்களை கட்டியிருக்கலாம், அவர் நினைச்சிருந்தா எவ்வளவு பெரிய காரியங்களை சாதிச்சு கட்டியிருக்கலாம். ஆனா அவர் சொன்னது நான் கட்டுவேன்னு சொன்னது ஒன்னே தான், என்ன? நான் என் சபையை கட்டுவேன், நான் என் சபையை கட்டுவேன். அது ரொம்ப ப்ரெஷியஸ்ங்க அவருக்கு. எந்த அளவுக்கு அது ரொம்ப முத்து கண்மணினா, அந்த சபையை தொடரவங்க யாராவது இருந்தா, இந்த சிறியவரில் யாராவது இடரல் உண்டாக்கினார், அவங்க விசுவாசத்துக்கு இடரல் உண்டாக்கினார், என்ன சொல்றாரு, நீ அவ்வளவுதான்டா நீ அப்படின்னு உன்ன என்ன பார்ப்பேன்னா, நம்மளாம் ரவுடிங்க மறட்டுவாங்க தெரியுங்களா, வம்சமே அழிச்சிருவோம். அவனுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா, உன்னை பிடிச்சிட்டு போய் ஒரு எந்திர கல்ல கழுத்துல கட்டிட்டு ஹெலிகாப்டர்ல எடுத்துட்டு போய் நடு கடல்ல போடணும், அந்த ப்ரெஷர்ல கல்லு கீழே இறங்க இறங்க அந்த கடல்ல இருக்கிற ப்ரெஷர் உடம்பு அடிச்சு சுக்குநூறா ஒடியணும் உடம்பு அப்படின்ற. அப்படி நடந்தா அவனுக்கு நல்லது, நல்லதுன்ற அந்த தண்டனை அவனுக்கு வந்துச்சுன்னா நல்லது, அது மேன்மையா இருக்குமே. இந்த சிறியவர்கள சபை அவருக்கு ரொம்ப முக்கியங்க, இதுக்காக உயிரை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறாருங்க. அந்த சபையை விட பெருசு அவருக்கு வேற இல்லை. அந்த சபையில யாருக்காவது இடத்துல நம்ம பண்ணோம்னா அவ்வளோதான் நம்ம, அவ்வளோதான் நம்ம ரொம்ப எல்லையற்ற கிறிஸ்து. உங்களுக்கு தெரியுமா பிதா, பிதாவாகிய தேவன் குமாரனை எவ்வளோ அன்பு செய்கிறார் நமக்கு என்ன தெரியும். அவர் குமாரன் மேலே வச்சிருக்கிற அன்பு பெருசு. அவர் என்ன சொல்றார், குமாரனே என் அன்பு நித்திய அன்பின் வெளிப்பாடாக நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். எல்லாம் முடிஞ்ச பிறகு உனக்கு ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா, நான் ஒரு மக்களை மீட்டு அவங்கள சுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி உனக்கு மனவாட்டியாக பிரசன்ட் பண்ண போறேன். என் அன்பு உன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறேன்னு இந்த மக்களை சுத்தப்படுத்தி உனக்கு கிஃப்டா கொடுக்க போறேன். அதான் மீட்பின் சரித்திரமே. அதுதான் பிதா குமாரன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறாருன்றதுலதான் நம்மளாம் மாட்டிக்கிட்டோம். நம்மள ஒரு கிஃப்டா மாத்தி அவருக்கு குமாரனுக்கு மனவாட்டியா கொடுக்க போறார். எந்த அளவுக்கு சபை முக்கியம், த க்ளோரியஸ் சர்ச், கிறிஸ்துவுடைய மனவாட்டி. அந்த சபையில மட்டும்தான் தேவ சத்தியத்தை கேட்க முடியும். உலகத்துல எல்லாம் போய் அந்த சபைக்கு சப்போர்ட் இல்லை இந்த உலகத்துல. அந்த சபையை யாரும் மதிக்கிறது இல்லை இந்த உலகத்துல இல்லைங்களா. நம்மளுடைய பிரசங்கம் எல்லாம் நியூஸ்ல எல்லாம் வரப்போறது இல்லை. அவ்வளோ உலகம் கேட்க வேண்டிய சத்தியங்களை சொல்றோம், எல்லாம் யாருமே கேட்கறது இல்லை. அந்த சபைக்கு சத்தியம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அந்த சபை போராடுது, பாவத்தோடு போராடுது. சாத்தான் அதை துரத்தி 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 அடிக்கணும்னு பார்க்குது. ஆனால் தன்னை தண்ணியாக காத்துக்கொள்ளணுமே, தன்னை சுத்தமாக காத்துக்கொள்ளணுமேன்னு பாவத்துக்கிட்ட கள்ள போதகத்துக்கிட்ட போராடி போராடி அந்த சபை பரலோக பாதையில் போகுது. இந்த நம்ம பாட்டில் ஒன்று வருது, வெளியே வெளியிருக்கிற மக்கள்கிட்ட இருந்து மிரட்டல் அதில் பயந்து இருக்குது. உள்ள இருக்கிற துரோகங்கள், ஜூடாஸ் மாதிரி வருகிற துரோகங்கள், அவர் சபையை கெடுத்துருவாங்களான்னு பயந்த பயத்தில் அது ஓடுது. ஆனால் இந்த போராட்டத்தில் எம்மட்டும் ஆண்டவரை எம்மட்டும்னு உழைச்சி 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 சப்போர்ட் இல்லாமல் வசதி இல்லாமல் பரலோகத்தை நோக்கி தன் ஆண்டவர் வருவார்னு காத்திருக்கு அந்த சபை. உழைக்கிறது பல இடங்களில் உயிரே போது. சில பேருக்கு எத்தனையோ பேர் ரத்த சாட்சியாக மறிச்சிருக்காங்க, சத்தியங்களுக்காக எத்தனையோ பேர் உயிரை கொடுத்துருக்குறாங்க. ஏன் கிறிஸ்து தெய்வோன்றதுக்காகவே, போப் இல்லையா தலைவர், கிறிஸ்து தலைவர்னு கவர்னன்ட்ஸ்ன்னு இருந்தாங்க. புள்ள குடும்பம் ஊர் ஊராக செத்துருக்கிறாங்க, அந்த சத்தியம் சபைக்கு நிலை நிற்கணும். அதனால தான் அத்தனேசியன் கிரீடு வந்துச்சு, நைசியன் கிரீடு. ஏன் செத்தாங்க அவங்கெல்லாம், ஏன் பிள்ளைங்கள்லாம் போட்டு எரிச்சாங்க தெரியுங்களா, ஏன் செத்தாங்க? அந்த சபை வளர்ந்து மேல சபை பரலோகத்துக்கு போகணுமேனு கொடுத்துருக்குறாங்க. உழைச்சி 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 கட்டணும் சார். அந்த சபை மேல உங்களுக்கு அன்பு இருக்கா? இந்த சபையை நீங்க நேசிக்கிறீங்களா? இந்த பூமியில பரலோகத்தின் ஒரே பிரதிபலிப்பு அந்த சபை தான். குறைவா இருக்கலாம், அலங்கோலமா இருக்கலாம், அந்த சபை மேல அன்பு உங்களுக்கு இருக்கா? அந்த அன்பு இருந்துச்சுன்னா அந்த அன்பு எப்படிங்க காட்டுறீங்க? அன்பு எப்படி காட்டுறீங்க? கடவுள் அந்த சபைக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த சபையை ஏற்படுத்துறதுக்கு ஒரு திட்டம் என்ன? தலையாகிய கிறிஸ்துவை இந்த சபை உலகத்தில் பிரதிபலிக்கணும். இந்த உலகத்துல நம்ம சர்ச்சை பார்த்தா இயேசு மெய்யாகவே இந்த உலகத்துக்கு வந்தாரியா, இயேசு மெய்யாகவே தெய்வம் ஐயா, இந்த சபையை பார்த்தா தெரிஞ்சுக்கணும், அதை பிரதிபலிக்கணும். அதான் நம்ம இன்னைக்கு கம்யூனியன்ல பார்ட்டேக் பண்ண போறோம். அதுல ஒரு முக்கியமான கடமை என்ன? அவருடைய மரணத்தை நீங்கள் அறிவிக்கிறீர்கள். கடவுளுடைய பர்பஸ் என்ன? நம்ம சர்ச்சுக்கு இயேசுவை பிரதிபலிக்கணும். அதுக்கு என்ன செஞ்சிருக்காரு அவர் பிளான் பாருங்களேன். அதனால தான் நம்ம ஒரு பாடியா இணைச்சிருக்கிறார். பாடியா பாடியா நம்ம இணைச்சிருக்கிறது எதுக்கு? ஒரே குறிக்கோள், நம்முடைய குறிக்கோள் என்ன? இந்த உலகத்துக்கு இயேசுவை நான் சபையாக சரீரமாக இருந்து பிரதிபலிக்கணும். அதான் நம்முடைய குறிக்கோள். ஒரே குறிக்கோள் இல்லாத சபை எங்கேயாவது, உடம்பு எங்கேயாவது உருப்படுமா? என் கை இதை செய்யணும்னு பார்க்குது, என் கால் அது செய்யணும்னு பார்க்குது, என் கண் எங்கேயோ பார்க்குது, என் உடம்பு எங்கேயோ பார்க்குது, உருப்படுமா அந்த உடம்பு? கால் வேலைக்கு போகணும்னு பார்க்குது, என் கை வந்து டிவி ரிமோட்டை பிடிச்சி விட்டுருக்கணும்னு பார்க்குது, என் கண் வேற ஏதோ பார்க்குது, உருப்படுமா அந்த உடம்பு? ஏதாவது சாதிக்குமா அந்த உடம்பு? ஒரே ஒத்துமை, இதுதான் நம்ம நோக்கம். இதை நோக்கி நாம் ஓட வேண்டும். அப்படின்னு இருந்தால் தான் அது ஒவ்வொரு அடைய முடியும். இயேசுவை பிரதிபலிக்கணும் இந்த சபை. இயேசுவை பிரதிபலிக்கணும் தான் அந்த ஒரு கோல் நமக்கு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. ஒரே சரீரமாக புதிய வருஷத்தை நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம வரப்போகிற மாதங்களில் வர சேலஞ்சஸ் என்ன, நமக்கு இருக்கிற வேலைகள் என்ன? இந்த சபையை போஷிக்கணும், போஷித்து வளர்க்கணும். நான் உங்களை எல்லாம் கெடுத்து விட்டுட்டேன் ஒரு விதத்தில், நல்ல ஆழமாக சத்தியங்களை ரொம்ப உழைச்சி சொல்லி சத்தியங்களை சொல்லிட்டேன். யாராவது கொஞ்சம் ஏனோ தானோன்னு வந்து பிரசங்கம் பண்ணாங்கன்னா கேட்பீங்களா? மூஞ்செல்லாம் சுழிச்சிக்க மாட்டீங்க. ஆனால் அந்த மாதிரி ஆழமாக உட்காந்து பிரசங்கம் பண்ணோன்னா சாதாரணமாக வர்றதில்லை. இது இந்த பிரசங்கம் பண்ணணும்னா முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி என் ஆஃபீஸ் ரூமில் வீட்டிலலாம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். கோமா வரும், இது வரலையே, சரியா வரலையே, இது பண்ணணுமே, உருவம் வரலையேன்னு ஸ்ட்ரகிள் பண்ணி லேபரிங் இன் த வேர்ட். வாரம்லாம் உழைக்கணும் அந்த வேலையை எப்படி செஞ்சு இந்த சபையை பார்க்கணுமே, தேவ வசனத்தை போஷித்து இந்த சபையை வளர்க்கணுமே, தனிப்பட்ட விதத்தில் சபை குடும்பம் குடும்பமாக சந்திச்சு குடும்ப கண்காணிப்பு கொடுக்கணுமே, அவங்க எப்படி செய்கிறாங்க, குடும்பமாக எப்படி வளர்றாங்க, அவங்களை கைட் பண்ணுமே ஆவிக்குரிய விதத்தில். உடம்பு சரியில்லாதவங்க சபையில் இருக்கிறாங்க, சில கஷ்டங்களில் இருக்கிற மக்கள் சபையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தொடர்ந்து பேசி. யோனத்தான் போய் தாவீது கஷ்டத்தில் இருக்கும்போது அவன் கையை பிடிச்சி கர்த்தருக்குள்ள அவனை பலப்படுத்தினான், கர்த்தருக்குள்ள அவனை பலப்படுத்தினான். அவங்கள போய் போய் உற்சாகப்படுத்தணுமே. அவங்க பலவீனத்தில் இருக்கிற பலவீனமான சகோதரங்க, நடந்துக்கிற சபையில் நடந்துக்கிற விதம், வர விதங்கள் பார்த்தோன்னா சில பேர் வந்தவங்க நம்ம சபையில் இருந்தவங்களாம் என்னங்க கொஞ்சம் கூட ஒரு கமிட்மெண்ட்டே இல்லை சில மக்களுக்கு அப்படின்னு அதில் அஃபெண்டாகவே போயிருக்கிறாங்க. கமிட்மெண்ட்டே இல்லாத எப்படிங்க சபை இது உருப்படும் அப்படின்னு பலவீனமான சகோதரங்களை பலப்படுத்தணுமே. எப்படி பண்ணுறது? இருக்கிற மனிதர்களை எதிர்கால ஊழியங்களுக்கு தயார் பண்ணணுமே, வாலிபர்களை சத்தியத்தில் வளர்த்து எடுக்கணுமே, சிறு பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லி வளர்க்கணுமே. ரொம்ப முக்கியமாக அவுட்ரீச் மினிஸ்ட்ரி காஸ்பல்ல நம்ம ரொம்ப வீக்காச்சு. உள்ளேயே வீக்காக இருக்கும்போது நம்ம எப்படி வெளியே போக முடியும்? வெளியில் உலகமெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கணுமே, உலகமெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கணுமே. அதில் மாத்திரம் இல்லாமல் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வருது, அந்த கான்ஃபரன்ஸுங்களுக்கு செய்யணுமே. நமக்கு இதெல்லாம் செஞ்சு செஞ்சு நம்ம எல்லாம் கிறிஸ்து மாதிரி வளர்ந்து, கிறிஸ்துக்குள்ள குணங்களை வளர்ந்து, உலகமெல்லாம் ஆட்களை அனுப்பி 100 சர்ச்சஸை ஏற்படுத்தணுமே. இந்த குறிக்கோள் நமக்கு இருக்கா? எப்படி நம்ம வளர முடியும், எப்படி நம்ம ட்ரெயின் பண்ண முடியும், எப்படி சர்ச்சஸை கற்று முடியும், ஆட்களை எப்படி தயார் பண்ண முடியும்? இதெல்லாம் ஆகிற காரியமா? சும்மா வந்தோமா சபையை ஓட்டிட்டு போனோமான்னு நம்ம இருந்துடலாம். ஆனால் நம்ம தலையை பார்த்தா இது ஆகும், நம்ம தலையை பார்த்தா ஆகும். ஏன்? நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத, கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அவர் நடத்த முடியுங்க. எல்லையற்ற தேவன், அவர்னால முடியாதது என்னங்க இருக்கு? நமக்கு வந்தால் பலம் இல்லாமல் இருக்கலாம், நம்மளால முடியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் ஒவ்வொருத்தரும் அங்கத்தினர்களாக நம்முடைய கடமைகளை செய்யும் போது, ஒரு சரீரமாக இயங்கும் போது, அவருடைய ஜீவன் வல்லமை நமக்குள்ள பாய்ந்து நம்மளால செய்ய முடியாது, என்ன இருக்க முடியும்? அவ்வளோ காரியங்கள் இருக்குத்தான், முடியாது தான், இதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் அதுக்காக நம்மளை அவர் அழைச்சாரா? அதுக்காகவா இணைச்சார்? அவருடைய சரீரமாக இணைச்சிருக்கிறாரே, சரீரமாக இணைச்சிருக்கிறாரு. அவருக்கு தாங்க நம்ம வேலை செய்யணும் விரும்புகிற சபை வல்லமையா இருக்கணும், சபை முதிர்ச்சி அடையணும், சபை செயல்படணும், வளரணும், இந்த உலகத்துக்கு சாட்சி கொடுக்கணும் இயேசுக்காக. அதான் சபை சாட்சி கொடுக்கணும். கடவுள் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், எப்படிங்க சாட்சி கொடுக்க முடியும், எப்படி இந்த சபை அப்படி வளர முடியும்? அவருடைய திட்டம் என்னன்னா, இந்த சபையில் இருக்கிற ஒரு அங்கமும், ஒரு கிறிஸ்தவனும், ஒரு மெம்பரும் அவனுக்குன்னு நியமிக்கப்பட்ட வேலையை அவன் செய்யணும். செஞ்சா, நாம் எல்லோரும் சரீரமாக இயங்குனா, நமக்கு முன்னாடி எந்த சமுதாயமும் நிற்க முடியாது. புதிய ஏற்பாடு சபை ஏன் அப்படி ஆச்சு? அது ஒரு பாடியாக இயங்குச்சு, ஒவ்வொன்றும் இயங்குச்சு, நிக்க முடியல. இயேசுடைய வல்லமை பாஞ்சிச்சு தலைகிட்ட இருந்து, அந்த வல்லமை பாஞ்சி ஆவி பாஞ்சி நிக்க முடியல. அந்த சபைக்கு முன்னாடி ராஜ்யங்கள் நிக்க முடியல. நம்ம சபை ஏன் பலவீனமா இருக்கு, ஏன் இப்படி இருக்குது, ஏன் தெரியுமா? பாருங்க அவருடைய குறிக்கோள் என்ன. எபேசியர் 4:11 சொல்றாரு. எபேசியர் 4:11 படிங்க.
மேலும் நான் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமை பெற்றவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும்
கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சிக்கு பூரண புருஷராகணும் நம்ம எல்லாரும். கிறிஸ்து மாதிரி சபையாக சபையை பார்த்தா கிறிஸ்துடைய எல்லா குணங்களும் இந்த சபையில தெரியும். இவங்களை பார்த்தா கிறிஸ்துவை பார்த்த மாதிரி இருக்குப்பா, அவருடைய குணங்கள் தெரியும். அதுக்காகத்தான் அப்போஸ்தலர்கள் ஊழியக்காரங்கள் வரங்கள் எல்லாத்தையும் கொடுத்து சபையை கட்டுறார். அதான் அவருடைய நோக்கம். நம்ம அப்படி ஆகணும். எப்படிங்க ஆண்டவர் செய்வார், அவர் பயன்படுத்துகிற மெத்தட் என்ன தெரியுமா? பாருங்க அவருடைய ஞானம் வேகமாக சொல்கிற பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறாரா, கிறிஸ்துவுக்கு இருந்த எல்லா குணங்களை எடுத்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு மெம்பருக்கும் வரங்களாக கொடுத்துட்றார். ஒருத்தருக்கே கொடுத்துடல, எனக்கே எல்லாம் கொடுத்துடல. கிறிஸ்துவுக்கு பல வரங்கள் இருந்துச்சு. போ பிரசங்க வரம் இருந்துச்சு, உபதேசிக்கிற வரம் இருந்துச்சு, கருணை காக்கிற வரம் இருந்துச்சு, உற்சாகப்படுத்துகிற வரம் இருந்துச்சு, பல வரங்கள் கிறிஸ்துக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து ஒருத்தருக்கு கொடுக்காம எல்லாருக்கும் இந்த சரீரத்தில் ஒரு ஒரு அங்கத்துக்கு கொடுத்துட்டார். பரிசுத்தார் ஒரு ஒரு சிங்கிள் கிஃப்ட் அதை கொடுத்துட்டார். அந்த ஒரு ஒரு அங்கமும் அந்த சபையில் தன்னுடைய ஊழியத்தை செய்யும் போது அந்த முழு சபையை பார்த்தா கிறிஸ்து மாதிரி தெரியுமா? நாம் ஒரு எப்படி வளர முடியும், எப்படி முதிர்ச்சி அடைய முடியும், கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர்களாக நம்ம எப்படி ஆக முடியும்? நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கொடுத்த வரத்தை பயன்படுத்தினாப்பா. எனக்கு கடவுள் கிஃப்ட் ப்ரீச்சிங் கிஃப்டை கொடுத்துருக்கிறார். நீங்கள் சொல்லக்கூடாது, ஆமாம் பாஸ்டர் எங்களுக்கு கேட்குற கிஃப்டை கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் வந்து வந்து கேட்டு போயிடுவோம். அதான் எங்களுடைய வரம். ராங், தப்பு. அது இல்லை, உங்களுக்கு கொடுத்த வரம் பல வரங்கள், கருணையின் வரங்கள், உபசரிப்பின் வரங்கள், ஞானம், ப்ராக்டிக்கல் விஷயங்களில் ஞானம், இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும் ஞானம், உற்சாக வரங்கள், பல வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள் எல்லாருக்கும். நான் வெறும் பிரசங்க வரம் பண்ணி பண்ணிட்டு போனால் நான் வளர மாட்டேன். ஏன், உங்களில் சில பேர் உற்சாக வரத்தை கொடுத்துருக்கலாம், கைடன்ஸ் வரத்தை கொடு. நீங்கள் வந்துட்டு எனக்கு உங்கள் வரத்தை பயன்படுத்தி என்னை உற்சாகப்படுத்தலாம், என்ன உற்சாகப்படுத்தலாம், இது நல்லா இருந்துச்சுங்க பாஸ்டர், அது கொஞ்சம் நீங்கள் எப்படி பண்ணியிருந்தா ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலாம். அது கவனித்து அந்த வரத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்யாமல் இருந்தால் நான் வளர மாட்டேன். பாருங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு தேவை, ஒருத்தர் ஒருத்தர் நம்ம எல்லாருமே ஒரு அங்கமாக செயல்படணும். அது செயல்படும் போது தான் கிறிஸ்துவா பிரதிபலிக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். வேதம் என்ன சொல்லுது, நீ மறுபடியும் ஜெனிப்பித்து கடவுளுடைய சபையில் இணைக்கப்பட்டிருந்தா உனக்கு பரிசுத்தாவியான ஒரு கிஃப்டை கொடுத்துருக்கார். அது இந்த சபைக்கு ரொம்ப தேவையான கிஃப்டாக தான் இருக்கு. ஏன் எங்கெங்கேயோ போகாமல் இங்கேயே ஆண்டவர் உன்னை கூப்பிட்டு வந்தாரு. உனக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட்டுக்கு இங்கே ரொம்ப வேலை இருக்குது. அந்த கிஃப்டை நீங்கள் பயன்படுத்தினா தான் இந்த சபை வளர முடியும், வளர முடியும். யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அது ஃபங்க்ஷன் பண்ணால் தான் அந்த முழு சரீரமும் சுகமாக இருக்க முடியும், வளர முடியும். பாடியுடைய அனாலஜி யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்பு இருக்குது, அந்த உடம்புல சுண்டு விரல் அடிபட்டுருச்சுன்னா என்ன ஆகும்? சர்ச்சுக்கு எப்படி தான் வரணும், இப்படி தான் வரணும் சர்ச்சுக்கு இல்லைங்களா? சுண்டு விரல் போயிடுச்சுனாவே சின்ன விரல் தானேண்ணா, என்ன நமக்கு பேர் தெரியுமா முழு உடம்புக்கும்? இது ஹேண்டிகேப்ட் இல்லைங்களா? சின்ன விரல் இல்லை ஹேண்டிகேப், சுண்டு விரல் என்ன ஹேண்டிகேப்? அதே மாதிரி தான் அந்த சரீரமான சபையில் ஒரு சின்ன அங்கம், நான் சின்னது தானே அப்படின்னு உங்கள் வேலையை நீங்கள் செய்யாமல் போனீங்கன்னா அந்த சபை ஹேண்டிகேப் சர்ச், ஹேண்டிகேப் சர்ச். வச்சு பாருங்க அது எவ்வளோ சீரியஸ். ஒரு ஹேண்டிகேப் சர்ச், ஒரு உடம்பு சரியில்லாத சபை, ஒவ்வொரு அங்கமும் உயிருள்ள அங்கமாக இருப்பதுனால் அந்த உயிர் மற்ற அங்கத்துக்கு பாய்வதற்காக ஆண்டவர் அங்கே வச்சிருப்பதுனால் அந்த அங்கம் தான் செயல்படாமல் அமைதலாக இருந்து விட்டால் அந்த சபையை முடமாக்குகிறது. உங்களுடைய பொறுப்பை யோசிச்சு பாருங்க. அந்த பாடி ஹெல்த்தியாக இருக்க முடியாது. அந்த பாடி சுகத்தோடு வளரப்பட்டு சாட்சியாக இன்னும் முதிர்ச்சி அடையணும்னா ஒவ்வொரு அங்கமும் அங்கே செயல்படணும். என்னுடைய வர என் நம்முடைய பெரிய வேலை இம்பார்ட்டண்ட்டாக சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போயிருந்தில்ல, என்ன ஆண்டவர் இங்கே கூட்டு வந்து ஒரு சபையாக அங்கமாக இணைச்சிருக்கிறார், எனக்கு இங்கே என்ன வேலை வச்சுருக்கிறார், நான் என்ன செய்ய முடியும், அதான் யோசிக்கணும். நீங்கள் நீங்க செய்ய முடியாம அந்த வேலையை செய்யாம இருந்தீங்கன்னா சபையே பாதிக்கப்படுது, சபையே பாதிக்கப்படுது. ஒரு ஒரு விதத்தில் உங்களுடைய உண்மை இல்லாத தன்மையினாலேயோ, உலகத்தன்மையினாலேயோ, சுயநலத்தினாலேயோ, சோம்பேறித்தனத்தினாலேயோ செயல்படாமல் போனீங்கன்னா முழு சரீரமும் மொடமாகிறதுக்கு நீங்கள் காரணம் ஆயிடுறதுக்கு. எவ்வளோ சீரியஸ் அதை யோசிச்சு பாருங்கள். அதுதான் சரீரம்னு எக்ஸாம்பிள். ஏன் எல்லாருக்குள்ளேயும் உயிர் பாயுது, அந்த உயிர் ஒரு இடத்துல நின்று போச்சுன்னா, ஏன் ஒரு இடத்துல பிளாக் ஆயிடுச்சுன்னா ஆர்ட்லியில் என்ன ஆகும், ஒரு பக்கமே வலி பொந்துறதுல, ஒரு பக்கமே பேரலைஸ் ஆகிறதுல, சபையே ஒரு பக்கம் பேரலைஸ் ஆகிடும். ஒரு சின்ன அங்கம் தன்னுடைய வேலையை செய்யலைன்னா அப்படி யோசிச்சிருக்கிறோமா? சபையை, சபை ஏன் கிறிஸ்து மாதிரி இல்லை? நம்ம சபையை பார்த்தா ஏன் மக்கள் கிறிஸ்துவை பார்க்க முடியல? ஏன்னா அந்த சபை அங்கமாக செயல்பட மாட்டேன், சரீரமாக செயல்பட மாட்டேன், தனக்கு இருக்கக்கூடிய வேலையை செய்ய மாட்டேன். நமக்கு அந்த வரம் இருந்துட்டு நம்ம அதெல்லாம் கிருபையின் வரங்கள், கரிஷ்மா கரிஷ்மட்டான்ற பேரில். அப்படின்னா என்ன அர்த்தம்? வளர்ந்தவங்களுக்கு மாத்திரம் அந்த வரம் இல்லை, பரிசுத்தமாக ஆனவங்களுக்கு மாத்திரம் அந்த வரம் இல்லை, நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா உனக்கு அந்த வரம் கிருபையின் வரங்கள், கிருபையாக அந்த வரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆவிக்குரிய வளர்ச்சியை பொறுத்து இல்லை, எதை பொறுத்து இல்லை, நீ அங்கமாக இருப்பதுனால், நீ ரட்சிக்கப்பட்டதுனால உனக்கு அந்த வரம் இருக்கு. ஆனால் அந்த வரத்தை புதைச்சி வைக்கலாம், அந்த வரத்தை பயன்படுத்தாமல் போகலாம். அதை செஞ்சவர் யார் தெரியுமா பைபிளில்? நம்ப முடியாதவங்கனால திமோத்தி. திமோத்தி அந்த வரத்தை பயன்படுத்தலை. என்ன பண்ணாரு? அதை மறைச்சி 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 வச்சுக்கிட்டு இருந்தார். பவுல் வந்து அந்த கோழி வந்து அந்த குஞ்சை குத்தி குத்தி உத்தி தள்ளி விடு நடக்க சொல்லி தர மாதிரி பவுல் திமோத்தியை குத்திக்கிட்டே இருந்தார். பாருங்க, அநேக இடங்களில் ஒன்று திமோத்தியில் சொல்லுவார், உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே, கேர்லெஸ்ஸாக இருக்காத, உனக்கு வரம் கொடுத்துருக்கு, அந்த வரத்தை பற்றி கேர்லெஸ்ஸாக இருக்காத. ஏன் நீ சரீரத்தில் ரொம்ப பாதிக்கு ஏற்படுத்திடலாம், அசதியாயிராதே. உடலை ரெண்டு திமோத்திலையும் எழுதுறாரு, அதை விடாம, உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அதை மணல் மூட்டி தேவ ஆவியினால பயன்படுத்த முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணு, உனக்கு வரம் கொடுத்துருக்கிறார். பண்ணி 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 அவரை பாஸ்டராகவே பண்ணி விட்டுட்டார் திமோத்தியை. உங்களில் அந்த மாதிரி வரத்தை கொடுத்து உக்காந்துக்கிட்டு இருக்கலாம், நீங்கள் அதை பயன்படுத்தாமல் இருக்கலாம். நம்ம நான் என்ன பண்ணுறேன், குத்தி 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 விடுறேன், நீங்கள் அதை ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, இது ஏன் பண்ணக்கூடாது, ஆனாலும் நான் வரமாட்டேன்னு இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறீங்க யோசிச்சு பாருங்கள். உங்களுக்குள்ள உயிர் பாயுது, அந்த உயிரை நிறுத்தி சபையே முடமாகும்படிக்கு செய்யலாம். நீங்கள் நம்ம வந்து உக்காந்துட்டு போகிறதுக்காக சபையாக நினைக்கல, வரத்தை கொடுத்துருக்கிறார், அதை பயன்படுத்தி நம்ம செயல்படும் போது தான். ஒன்று பேதுரு 4:10 படிங்களா, அதை செயல்படுத்தும் போது தான் சபை சுகத்தோடு வளர்ச்சியோடு வளர முடியும், வளர்ச்சியோடு வளர முடியும்.
ஒருவருக்கு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள், அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரரை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள்.
பாருங்க, ஒருவருக்கொரு ஊழியர் செய்யுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வரத்தை, உக்ரானக்காரன் ஒரு ஆண்டவர் ஒரு வரத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அதை புதைச்சி வைக்கிறவன் இல்லை, அதை பயன்படுத்துறவன். தொடர்ந்து படிங்க.
ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்கப்படவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் சந்திரனும் வெள்ளத்தின்படி செய்ய கடவன், எல்லாவற்றிலையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக.
ஆகவே நாம் சரீரமா இருக்கிறோம், எல்லாம் முக்கியம். அதுல அத ஒண்ணு கொஞ்சம் 12 சொல்றாரு, காது சைட்ல இருக்குதே அது ஒண்ணும் முக்கியம் இல்லை அப்படின்னு தூக்கி போட்டுடலாமா? கண்ணு தானே முன்னே, நான் கண் இல்லையே அதனால நான் செய்ய மாட்டேன், இல்ல சுண்டு வரல தானே, இல்ல எல்லாரும் முக்கியம், ஒரு பாடியில் எல்லாமே முக்கியம். ஒன்று இல்லைனாலும் அந்த பாடி செயல்பட முடியாது, ஒன்று இல்லைனாலும் அது சபை சரியா. உங்கள் வரத்தை பயன்படுத்தாமல் எனக்கு எவ்வளோ குறைவு நீங்கள் ஏற்படுத்தியிருப்பீங்க யோசிச்சு பாருங்களேன். என்கிட்ட ஒண்டி பெற்றுக்கலான்னு இல்லை, உங்களுக்கும் வரம் இருக்குது, அந்த ஒருவருக்கொரு அந்த வரத்தை யூஸ் பண்ணணுமே. நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா, உங்கள் வரம் எனக்கு ஏன் வரம், உங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் வரங்களை நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் முழு சரீரமும் நாம் சபையாக கிறிஸ்துவாக பிரதிபலிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. அதோட ஆபத்து உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ பவுல் இன்னைக்கு கம்யூனியனுக்கு நம்ம வரப்போகிறோம், இதோடு நான் முடிக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, எச்சரிக்கை ஒன்று கொடுக்குறாரு, கொரிந்தியர் அப்படி செய்யலை, அவங்க வரத்தெல்லாம் சுயநலமாக தப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருந்த மக்கள் சபைன்ற உணர்வில்லை, சரீரன்ற உணர்வில்லை. அவங்களுக்கு என்ன சொல்கிறார் கம்யூனியன் 11:28 ஒன்று கொரிந்தியர், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவான். சோதிச்சு வா, கம்யூனியன் எனக்கு வர, நானும் சரீரம் நானும் அங்க ஒன்று எடுத்துடாத, சோதிச்சு வா. எது எப்படி சோதிக்கணும், எதுக்கு சோதிக்கணும், என்னத்திலால் இல்லை. அடுத்த வசனம், அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று, என்னத்தை கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால். யோசிச்சு பார்க்கல நீங்க, நீங்க சரீரம், சரீரத்துல எல்லா அங்கமும் செயல்பட்டாத்தானே சரீரம் வளரும் அப்படின்னு யோசிக்காம வர, நீங்க வர்றீங்க குறிஞ்சிய சபையில் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கூட்டம் வருது, அவங்களாம் சாப்பிட்டுருவாங்க, மற்ற கூட்டத்தை பத்தி ஒரு கேர் இல்லை, மற்றவங்களை வளர்க்கணும்னு ஒரு இது இல்லை, தனிப்பட்ட விதத்துல அவங்கவுங்க அவங்க வந்து செஞ்சுக்கிறது. சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும். நான் தனிப்பட்ட ஆள் இல்லை, சாண்டவர் என்ன சபையாக இணைச்சிருக்கிறாரு, ஒருவர் ஒருவருக்கு ஊழியம் செய்யணும், நான் அதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியில் பங்கு பெறுறேன்ற உணர்வு இல்லாமல் நீங்க தனியா தனியா எடுத்துக்கிட்டு சபை என்ற சரீரம் என்றது நிதானித்து அறியாததினால் ஆக்கினை தீர்ப்பு உங்களுக்கு வரும். இதனால தான் சபை வீக்கா இருக்குது, அதனால தான் சபை வளர மாட்டேங்குது, அதனால தான் சபை பிரதிபலிக்க மாட்டேன். உங்களுக்கு வரங்களை புதைச்சி வைக்கிறீங்க, வரங்களை பயன்படுத்த மாட்டேன்றீங்க, அங்கங்களாக செயல்பட மாட்டேன்றீங்க. அந்த வார்னிங் இருக்கு, அதை நினைத்தவர்களாக ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்யட்டோம். நம்ம யாருமே ஆக்கினை புசிக்கிறவர்களாக இல்லாம சபையாக ஆண்டவர் நம்மளை இணைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள இருக்கிற வரங்களை அனல் மூட்டி ஆவியின் உதவினால் ஒரு சரீரமாக செயல்படுறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். அருமையான ஆண்டவரே, இந்த பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சபையாக நாங்கள் எப்படி செயல்படணும், எத்தனை காலங்கள் நாங்கள் சரீரம் என்பதை நிதானித்து அறியாததினால் அறியாத விதத்தில் பங்கு பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே, அதுக்கு எங்களை மன்னி தேவனே. அந்த உணர்வோடு இன்னைக்கு நாங்கள் பங்கு பெற, நான் தனிப்பட்ட கிறிஸ்தவன் அல்ல, தனிப்பட்ட ஒரு அங்கம் அல்ல, இஷ்டத்துக்கு செயல்பட என்ன ஒரு சரீரத்தில் இணைத்திருக்கிறேன், அந்த சரீரத்தில் எனக்காக ஒரு பணி இருக்கிறது என்பதை உணர்ந்து நிதானித்து அறிந்து சரீரம் என்னதென்று நிதானித்து அறிந்து நாங்கள் செயல்பட ஒருவர் ஒருவரை ஆசீர்வதியும் எங்களை சோதித்தறிய உதவி செய்ய மாட்டேன். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென்.